நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் நம் அனைவருக்கும் வருவதாக. மீண்டுமாக தேவனுடைய சமூகத்தில் அவரை ஆராதிக்கவும், அவரை துதி செலுத்தவும், அவரை மகிமைப்படுத்தவும் தேவன் நம் அனைவரையும் மீண்டும் கூட்டி சேர்த்தமைக்காக தேவனுக்கு நாம் கோடான கோடி நன்றிகளை ஏறெடுத்து இன்றைய ஆத்மீக ஜீவித்திற்காகவும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு பிரயோஜனமாகவும் தேவன் நமக்கு இந்த நாளில் தரக்கூடிய அந்த சத்தியங்களுக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஒரு ஆவிக்குரிய ஒரு பாடம், ஸ்பிரிச்சுவல் ஸ்டடி நாம பார்க்க போகிறோம். தேவனுடைய தெய்வீக திட்டத்தின் காரியங்கள் பற்றி நாம இன்னைக்கு பேசாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு பிரயோஜனம் அல்ல சில போதனைகளை நாம தியானிக்கலாம். அன்பான சகோதர சகோதரி, அப்போஸ்தல் பவுல் அவர் தன்னுடைய ஓட்டம் பற்றி சொல்லும் பொழுது, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்கிறார். அது போல இது இன்னைக்கு எல்லா சபை அங்கங்களுக்கும் அந்த ஒரு வார்த்தை பொருந்தும். அப்ப நாமும் கூட இன்னைக்கு இந்த ஒரு இடுக்கமான வாசலுக்குள்ள நெருக்கமான வழியில உட்பிரவேசிச்சு தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஏதோ ஒரு மாபெரும் ஆசீர்வாதத்தை நோக்கி ஒரு உயர்ந்த நோக்கத்தோட, ஒரே நோக்கத்தோட இந்த ஒரு ஓட்டத்தில் நாம பங்கு பெற்றிருக்கிறோம். அது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். அப்போ நம் அனைவருக்கும் தேவன் ஒரே ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார் நம்முடைய இந்த ஓட்டத்துல. அப்ப அந்த நோக்கத்தை நாம அடைய வேண்டும் என்பதற்காக தேவன் அநேக விதமான வழிகளில் அவர் நம்மை வழி நடத்துறார், நம்மை பாதுகாக்கிறார், நம்மை போஷிக்கிறார். அப்ப நம்ம பார்க்கிறோம், தேவ தூதர்கள் எல்லாம் இந்த மாதிரி புது சிருஷ்டியாக வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஒரு சகோதர சகோதரிகளுக்கும் பணிவிடை செய்யக்கூடிய ஆவிகளா தேவன் வச்சிருக்கிறார். அப்போ இந்த ஒரு ஓட்டத்துல நம்முடைய நோக்கத்தை நாம் அடைய வேண்டும் என்பதற்காக பரலோகத்தில் இருக்கிற எல்லா தூதர்களும் நம்மை கண்ணோக்கி பார்த்துட்டு இருக்கிறதும், தேவன் நமக்கு அவருடைய வாக்கு திட்டங்களின் மூலம் நேற்று வேளையில் அவருடைய பரிசுத்த ஆவியின் துணை மூலம் அவர் வழி நடத்தி இந்த நோக்கை நாம் வந்துட்டு சென்றடைய வேண்டும் என்று நம்மை வழி நடத்தி வந்துட்டு இருக்கார். இது நமக்கும் நம்ம இந்த ஓட்டத்துல நாம் நம்முடைய பங்கும் தேவனுடைய பங்குமா இருக்கு. நம்ம ஓடிட்டு இருக்கிறோம், அந்த நோக்கை நம்ம இலக்கை நம்ம அடைய வேணுங்கிறதுக்காக தேவன் எல்லா விதத்திலையும் உற்சாக பலப்படுத்தி நம்மளை வழி நடத்திட்டு இருக்கார். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம், இது ஒரு சீன். அதே சமயத்துல இந்த ஓட்டத்துல நம்ம அந்த இலக்கை அடையக்கூடாது. அந்த நோக்கத்தை விட்டு எப்படியாவது வழி விலகி போயிடணும், இல்லாட்டி அந்த நோக்கை நம்ம அடையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் கூட என்ன பண்றாரு, நம்முடைய வழிகள்ல அநேக விதமான இடர்பாடுகளை வைத்துட்டு நம்ம அந்த இலக்கை அடையாத படிக்கி செய்கிறார். இப்போ அது எப்படி அவர் செய்கிறார்? அப்போ சாத்தான் ஒரு ஒரு புது சிருஷ்டிகளுக்குடைய ஓட்டத்துல அவங்களுக்கு முன்பாக வைக்கக்கூடிய தடை கற்கள் என்ன, மிக முக்கியமா நான்கு கருவிகள் அவர் பயன்படுத்துறார். இந்த இடுக்கமான வாசல்ல புது சிருஷ்டிகளா நாளுக்கு நாள் வளர வேண்டும், அந்த கிருபையிலும் அன்பிலையும் நாம குணலட்சணத்தையும் வளர வேண்டும் என்று இருக்கிற ஒரு ஒரு புது சிருஷ்டிகளும் அவர்களுடைய எண்ணத்தை அவருடைய நோக்கத்தை அடையாத படிக்கு சாத்தான் பயன்படுத்தக்கூடிய நான்கு மிக முக்கியமான கருவிகளை உங்களுக்கு முன்பாக நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம் சகோதர சகோதரி. அந்த நான்கு கருவிகள் என்ன என்றால், முதல்ல திசை திருப்பப்படுதல், டிஸ்ட்ராக்ஷன், இங்கிலீஷ்ல சொல்லிட்டோம்னா திசை திருப்பப்படுதல். இரண்டாவது என்னன்னா வஞ்சனைகள் அல்லது மோசம் போக்குதல், வஞ்சனைகள், டிசப்ஷன்ஸ். இரண்டாவது கருவி சாத்தான் புது சிருஷ்டிகளுக்கு எதிராக பயன்படுத்துற கருவி வஞ்சனைகள். மூன்றாவது கருவி என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா சந்தேகம், டப்ஸ். நான்காவது கருவி நம்ம பார்க்கும் பொழுது டிசப்பாயின்மெண்ட்ஸ், அதாவது ஏமாற்றங்கள் அல்லாட்டி சோர்வு. இந்த நான்கு கருவிகள் இதை நாம இன்னைக்கு தியானிக்க போறோம். எப்படி இந்த நான்கு கருவிகளையும் பயன்படுத்தி சாத்தான் ஒரு ஒரு புது சிருஷ்டியையும் அவர்களுடைய நோக்கை அடைய விடாத படிக்கு செய்கிறார். ஆனா கண்டிப்பா இந்த நான்கு கருவிகள் அவர் பயன்படுத்துறார். என்னன்னா திசை திருப்புறார், நம்மள திசை திருப்பப்படுதல் இருக்குது புது சிருஷ்டிகளுக்கு, வச்சனைகள் இருக்குது, அதே சமயத்துல சந்தேகங்கள் இருக்குது, அதே சமயத்துல சோர்வுகள் கூட இருக்கு, ஏமாற்றங்கள் கூட இருக்கு. ஆனா நான்கும் ஒன்றுன்னு நினைச்சிட வேண்டாம், நாலுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு, நான்கும் வெவ்வேறு கருவிகள். இந்த நான்கு கருவிகளையும் சாத்தான் ஒரு ஒரு புது சிருஷ்டியும் அவங்களுடைய நோக்கை அடையாத படிக்க செய்யறதுக்கு அவர் பயன்படுத்துற. அப்ப நாம இதுல முதல் கருவி பார்க்கலாம். முதல் கருவி டிஸ்ட்ராக்ஷன், திசை திருப்புதல் அல்லது திசை திருப்பப்படுதல். இத பத்தி அப்போஸ்தல் பவுல் பேசுறார் எங்கன்னா 1 கொரிந்தியர் 7:35 படிங்க. 1 கொரிந்தியர் 7:35
இதை நான் உங்களை கண்ணியில் அகப்படுத்த வேண்டும் என்று சொல்லாமல் உங்களுக்கு தகுதியாய் இருக்கும் என்றும் நீங்கள் கவலை இல்லாமல் கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்றும் உங்கள் சுய பிரயோஜனத்துக்காகவே சொல்லுகிறேன்.
ஆமாம், இப்போ அப்போஸ்தலர் பவுல் இந்த ஒரு அதிகாரம் பேசும் பொழுது திருமணத்தை பற்றி அங்க பேசிட்டு இருக்கிறார், நம் அனைவருக்கும் தெரியும் இல்லைங்களா. அப்ப திருமணம் பத்தி பேசும் பொழுது அது வந்துட்டு அதை பற்றின சில சஜஷன்ஸ் அவர் சொல்லிட்டு, நீங்கள் கவலை இல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றி கொண்டிருக்க வேணுங்கிறதுக்காக, உங்களுடைய நன்மைக்காகவே நான் இந்த ஒரு விஷயத்தை நான் அங்க சொல்றேன். நீங்கள் கவலை இல்லாமல் இருக்கணும் சரிங்களா. அப்ப கவலை இல்லாமல் இருக்கணும்னு சொல்லும் பொழுது அதை இங்கிலீஷ்ல நான் படிச்சேன்னா உங்களுக்கு, தட் யூ மே அட்டன் அப்பான் தி லார்ட் வித்வுட் டிஸ்ட்ராக்ஷன். இதே தமிழ்ல நாம சொன்னோம்னா வித்வுட் டிஸ்ட்ராக்ஷன் சொல்றாரு. அப்படின்னா உங்களுடைய கவனம் வேற எங்கும் சிதறாத படிக்கு கிறிஸ்து இயேசுவையே பற்றி இருக்கணுங்கிறதுக்காக இந்த ஒரு அறிவுரையை நான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். புரியுதுங்களா? அப்போ அங்க என்ன ஒரு விஷயத்தை அவர் முக்கியமா எடுத்து வைக்கிறாருன்னா, உங்களுடைய கவனம் வேற எங்கேயும் சிதறிவிடாத படிக்கு, எங்கேயும் டிஸ்ட்ராக்ட் ஆயிடாத படிக்கு, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா அப்போஸ்தல் பவுல் இங்க மேரேஜ் பத்தி பேசுறார், நாம அதை பத்தி நம்ம எடுக்க வேண்டாம். ஆனா அப்போஸ்தல் பவுலினுடைய இந்த ஒரு வார்த்தைய நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பொதுவான ஒரு அறிவுரையா நாம் எடுத்துட்டு, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நம்முடைய கவனம் எங்க இருக்கணும், திசை திருப்பா திசை திருப்பப்பட்டு விடாமல் இருக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. அப்போ இத பத்தி நாம படிக்கிறதுக்கு முன்னால முதல்ல திசை திருப்பப்படுதல்னா என்ன, டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னா என்ன நம்முடைய வாழ்க்கையில சகோதர சகோதரி? இது வந்து நிச்சயமா சாத்தான் பயன்படுத்துற ஒரு மிக முக்கியமான ஒரு கருவி. நாம் எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோமோ, நம்ம இருதயத்தில் என்ன நோக்கம் நமக்குள்ளாக இருக்குதோ, தேவன் வச்சிருக்கிறாரோ, அந்த ஒரு லக்கை நாம் அடைய மாட்டோம், அந்த நோக்கை நாம போய் சேர மாட்டோம். அப்படி சேராம இருக்கிறதுக்கு சாத்தான் பயன்படுத்துற ஃபர்ஸ்ட் டூல், ஃபர்ஸ்ட் கருவி வந்துட்டு இந்த திசை திருப்புதல். அப்ப திசை திருப்புறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கொள்ளுதல், டிஸ்ட்ராக்ஷன் என்ன நம்ம பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில ஒரு நோக்கம் இருக்கும், ஒரு பிரதானமான ஒரு நோக்கம். நம்முடைய எல்லா விஷயங்களையும், நம்முடைய இருதயத்தின் நினைவுகள், வாயின் வார்த்தைகள், கைகளின் பிரயாசங்கள் எல்லாமே அந்த ஒரே நோக்கத்தை நாம் அடைவதற்காக நம்ம செலுத்திட்டு இருப்போம். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரே நோக்கத்தை நம்ம அடையவிடாத படிக்கு நம்மளை திசை திருப்புறது தான் திசை திருப்பப்படுதல். நான் ரொம்ப சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா. அந்த ஒரு நோக்கை நாம் அடையவிடாத படிக்கு செய்கிறது தான் என்ன பார்க்கிறோம், திசை திருப்பப்படல, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்ம பார்க்கிறோம். அப்போ நமக்கு இன்னைக்கு ஒரு நோக்கம் இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டோம். புது சக்திகளா இந்த இடுக்கமான வாசல்ல நிச்சயமா ஒரு ஒருத்தரும் நம்முடைய இருதயத்துல ரொம்ப பிரயாசப்படுறோம். அது தேவனுக்கு தெரியும், நம்முடைய சகோதர சகோதரிக்கு கொஞ்சம் தெரியும், ஆனா தேவனுக்கு ரொம்ப சரியா தெரியும். எப்படி ஒரு ஒரு புது சிருஷ்டியும் புது சிருஷ்டியை வளர்றதுக்கு எவ்வளவு வாஞ்சிக்கிறாங்க, எவ்வளவு பிரயாசப்படுறாங்கன்னு தேவனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். நம்ம அனைவருக்கும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைகள்ல தெரியும் இல்லைங்களா. ஆனா இந்த நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா என்ன ஒரு தெளிவான பதில் நாம சொல்லுவோம், என்ன நோக்கம் அப்படின்னா, ஆனா நம்ம எப்பயுமே ஒரு மெத்தட் இருக்கு, நமக்குள்ள நடக்கிற ஒரு ஒரு விஷயங்களையும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நம்ம யாருக்கிட்ட போயிடுறோம்னா கிறிஸ்து இயேசுட்ட போயிடும். அப்போ அவர் கூட இதே ஓட்டத்துல தான் ஒரு புது சிஷ்டியா ஓடிட்டார். அப்போ அவருக்குள்ளே கூட இருந்துச்சு ஒரு நோக்கம், கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்த ஒரு நோக்கம் நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த ஒரே நோக்கம் வசனம் நீங்க படிங்க, லூக்கா 18 அதிகாரம் 50 வசனம், லூக்கா 12:50.
ஆகிலும் நான் முடிய வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன்.
பாருங்க, ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்க படுகிறேன். அப்ப இங்க கர்த்தர் இயேசு தம்முடைய நோக்கம் பத்தி சொல்றார். கிட்டத்தட்ட அவருடைய 3.5 வருஷம் ஊழியம் முடியும் போது, தருவாயில் இருக்கும் போது சொல்றாரு, அந்த ஸ்நானம் முடிகிற வரைக்கும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன் சொல்றார் இல்லைங்களா. அப்போ அவருடைய நோக்கம் அவர் எங்க என்ன கொடுக்கிறார்னா, தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முழுவதையும் எடுத்து வைக்கிறார். தேவன் எனக்கு இந்த பூமியில ஒப்பு வச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய கடமை, ஒரு பொறுப்பு, நான் நிறைவேற்ற வேண்டிய பொருத்தனை ஒன்று இருக்குது சரிங்களா. அது உங்களுக்கு தெரியும், அந்த முழுக வேண்டிய ஸ்நானம் எதை பத்தி பேசிட்டு இருக்கிறார், தன்னுடைய மரணம் பத்தி பேசிட்டு இருக்கிறார். அந்த மரணம் வந்துட்டு ஓரளவுக்கு எங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஞான ஸ்நானத்துல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா எங்க போய் முடியுது பார்க்கிறோம், கல்வாரி சிலுவையில. அந்த ஒரே நோக்கம் இருக்குது எனக்கு அப்படின்னா, அது எப்படி நிறைவேறும்னா, அந்த நோக்கம் இவர் தன்னுடைய ஆவியை எப்பயுமே காத்துக்கொள்ளணும் ஃபர்ஸ்ட் விஷயம் சரிங்களா. அப்ப தேவன் அந்த வச்சிருக்கிற அந்த வேலையை அவர் செஞ்சே முடிக்கணும் சரிங்களா. இந்த ஒரே பர்பஸ் இருக்குது அவருடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த திட்டத்தை நிறைவேறுவதற்கு ஏற்ற அந்த வளர்ச்சி, இது ரெண்டு விஷயம் அவர் சொல்றார். என்னன்னா, நான் அந்த ஒரு நோக்கத்தை அடையும் அளவும் எவ்வளவோ என்ன பண்றேன், நான் நெருக்கப்படுகிறேன். ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது எப்படி சொல்றாங்கன்னா, ஸ்ட்ரைட் அண்ட் வார்த்தையை பயன்படுத்தலாம். அதுக்கான கிரேக்க பதம் நெருக்கப்படுகிறத எடுத்துட்டு நம்ம சொன்னோம்னா அதுக்கு அநேக வார்த்தைகள் சொல்ல, என்னன்னா ஒரே சிந்தையிலா தரிச்சு இருக்கிறது, இல்லாட்டி ஒரே சிந்தைய பிடிச்சிட்டு இருக்கிறது நம்ம சொல்லலாம். இல்லாட்டி ஒரே ஒரு காரியத்தை நோக்கி நம்முடைய எல்லா சக்திகளையும் செலுத்துறது, இதெல்லாம் சொல்லலாம். நான் நெருக்கப்படுகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க ரொம்ப எளிமையா இங்க கர்த்தர் இயேசு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது இந்த அவருடைய ஓட்டத்துல. அந்த நோக்கம் நிறைவேறும் வரைக்கும் அவர் முற்றிலும் நெருக்கப்படுகிறார். அப்ப நெருக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லும் போது இது வெளியரங்கமான ஒரு கிரியை கிடையாது. என்னன்னா, இது இருதயத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா கர்த்தர் இயேசு தன்னுடைய இருதயத்துல எல்லாவற்றையும் தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுத்திருக்கிறார், தானாக வந்து செலுத்திருக்கிறார், இல்லைங்களா, மனம் வந்து செலுத்திருக்கிறார் சொல்லும் பொழுது. அப்ப இவர் அதைய நிறைவேற்றணும்னா கூட இவரே தான் எல்லா விஷயங்களும் என்ன பண்ணணும், அந்த ஒரு நோக்கத்தை நோக்கி செலுத்தணும், புரியுதுங்களா. அப்ப இது அவருடைய இருதயத்தின் நினைவுகளை சம்பந்தப்படுத்தின ஒரு விஷயம். எந்த வகையிலையும் கர்த்தர் இயேசு தான் என்ன செஞ்சு முடிக்கணுமோ, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவருக்கு முன்னாடி ஒண்ணு வச்சுட்டாரு, ஒரு ஒரு நோக்கம், ஒரு அப்செக்டிவ், அது நான் நிறைவேற்றணும், அது நான் செஞ்சு முடிக்கணும். அது ஒண்ணுதான் என் வாழ்க்கையில் இருக்குது, சரிங்களா. அது நிறைவேறும் அளவுக்கும் எவ்வளவோ நான் என்ன பண்ணப்படுகிறேன், நெருக்கப்படுகிறேன். நான் என் இருதயத்துல என்னுடைய கான்சென்ட்ரேஷன் எல்லாவற்றையும், என்னுடைய கவனம் முழுவதையும் அந்த ஒரே சைகைக்காக நான் நெருக்கிக் கொண்டு இருக்கிறேன், அதான் சொல்லியிருக்கிறேன். அப்ப இங்க கர்த்தர் இயேசுவுக்கு இருந்து அந்த நோக்கம் ரொம்ப சிம்பிளா சொன்னோம்னா, அவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சி, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மற்றும் அந்த வாழ்க்கையில அவருடைய வளர்ச்சி, இது ரெண்டும் சேர்ந்து அந்த நோக்கை வந்துட்டு நிறைவேற்றும். அப்போ தன்னுடைய ஆவியை தக்க வச்சுக்கிற அவர் அந்த மாதிரி ஒரு நோக்கில் இருக்கிறார். இப்போ நம்ம அதே தான் கேள்வி கேட்கிறோம், நமக்கும் ஒரு நோக்கம் என்று சொல்லும் பொழுது, சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கும் பொழுது நமக்கும் அதே நோக்கம் தான். நம்மளும் கூட அந்த நோக்கம் என்ன இருக்கு அப்படின்னா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த கிருபையில், அதாவது கிறிஸ்துவனுடைய குணலட்சணங்கள்ல வளரணும் ஒண்ணு. அதே போல அதற்கு சரிசமமான இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த சத்தியத்தின் ஞானத்துல மேலும் மேலும் பெருகணும். இந்த ரெண்டு விஷயம் தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே நோக்கம். என்னன்னு நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கலாம், கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாயிட்டே இருக்கணும். விலக்கி சொன்னோம்னா, அவருடைய குணலட்சணங்களை மேலும் மேலும் சரித்துக் கொள்ளணும், மேலும் மேலும் வளர்ச்சி அடையணும். ஒரு அப்செக்டிவ். இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, சத்தியத்தின் ஞானத்துல நாளுக்கு நாள் பெருகிட்டே இருக்கணும். Growing in the graces of Christ, அதே சமயத்துல knowledge of Christ, இல்லீங்களா. அவருடைய குணலட்சணங்களையும் வளர்ந்துட்டே இருக்கணும், அதே சமயத்துல அந்த சத்திய ஞானத்திலையும் நாம் வளர்ந்துட்டுக்கணும். இது ஒன்றுதான் நமக்கு முன்பாக இருக்கிற நோக்கம். அப்படின்னா இந்த நோக்கம் நிறைவேறும் பொழுதே நம்முடைய அழைப்பை நாம ஏற்ற வகையில, தேவனுடைய பார்வையில, நீதியுள்ள வகையில முடிச்சு நின்றுட்டு இருப்போம், சரிங்களா. அப்ப இந்த நோக்கம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம் அனைவருக்கும் இருக்குது என்று சொல்லும் பொழுது, இந்த ஒரே நோக்கத்துல இருக்கணும் நம்முடைய இருதயத்தின் நினைவுகள், நம்முடைய கவனம் முழுக்க இந்த பூமியில நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணதுக்கு அப்புறம், நம்முடைய ஓட்டம் முடிகிற வரைக்கும் நம்முடைய கவனம் எல்லாம் இந்த ரெண்டு விஷயத்துல சார்ந்திருக்கணும். என்னன்னா, கிறிஸ்துவின் குணலட்சணங்களே வளர்ந்துட்டே இருக்கணும், சத்தியத்தின் அறிவுல பெருகிட்டே இருக்கணும். நம்ம நோக்கம் முழுவதும் இந்த ரெண்டு சொல்றோம், ரெண்டும் ஒண்ணு ஆக்சுவலா, சரிங்களா. இந்த ஒரே விஷயத்துல அங்க இருக்கணும். அப்ப இந்த விஷயம், இந்த நோக்கத்துல தான் நாம் இருக்கிறோம் சொல்லும் பொழுது, இதை அடைவிடாத படிக்கு சாத்தான் எடுக்கிற ஒரு முதல் கருவி என்னன்னா, புது சிஷ்டிகளுக்கு எதிராக அவங்களுடைய கவனத்தை அந்த நோக்கத்துல இருந்துட்டு திசை திருப்புற ஒரு விஷயம், டிஸ்ட்ராக்ஷன் நிறைய கொடுக்கிறார். ஆனா ஒரு புது சிருஷ்டியும் பாருங்க, கிறிஸ்து எப்படி சொல்லிட்டாரு பாருங்க, அதை நான் செய்து முடிக்கும் அளவும், செய்து முடிக்கிற வரைக்கும் நான் அதே அந்த சிந்தையிலேயே நான் தரிச்சிருக்கிறேன், அதை ஒன்னதான் நான் புடிச்சிருக்கிறேன், எனக்கு வேற எந்த ஒரு கவனம் இல்ல சொல்றாரு. அதே போலத்தான் ஒரு புது சிருஷ்டி இருக்கணும், அவருடைய அடிச்சவர்களை பின்பற்றி நடக்கிறவங்க. ஆனா அந்த புது சிருஷ்டிகளுக்கு சாத்தான் வைக்கிறாரு அநேக விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ், திசை திருப்போம், கவனத்தை அப்படியே தள்ளிட்டு போயிடும். ஆனா இந்த ஒரே நோக்கம் ரொம்ப அவசியம் சொல்லும் பொழுது, அதுக்கு சில வசனங்கள் நீங்க படிக்கலாம், வசனம் படிங்க நீங்க. பிலிப்பியர் 3:13 அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு பாருங்க, அவருக்குள்ள அந்த ஒரே நோக்கம், ஒரே அப்செக்டிவ், அதை நோக்கிட்டு தன்னுடைய கவனம் எல்லாம் செலுத்திட்டு அவர் ஓடிட்டு இருந்ததை பத்தி அங்க சொல்ற வசனம் படிங்க.
சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னாடி மறந்து முன்னாடி நாடி
சபையில் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன்.
ஆமாம் இல்லைங்களா, அவர் வந்துட்டு கிறிஸ்து இயேசுவின் மூலம் தேவன் அழைச்ச பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். அப்புறம் அதுக்கு முன்னால படிச்சு சொல்றது பாத்தீங்கன்னா, அதை நான் பிடிச்சு கொண்டேன்னு நான் சொல்றது இல்ல. ஆனா அதை நான் பிடிச்சு கொள்றதுக்கு நான் என்ன பண்ண என்ன செய்யறேன், அவர் என்ன சொல்லிட்டாரு, நான் ஒன்று செய்யறேன் இல்லீங்களா, என்னுடைய விஷயம் என்னுடைய இருதயம் என்னுடைய முயற்சிகள் எல்லாம் அந்த ஒண்ணு நிறைவேற்ற போறேன். ஒரே ஒரு விஷயம் தான் எனக்குள்ள இருக்கு, அது என்ன சொல்றேன்னா ஒன்னஸ் ஆஃப் தாட், ஒரே சிந்தை இல்லீங்களா, நான் ஒன்று செய்கிறேன். அந்த ஒன்று என்னன்னா, பினானவைகளை மறந்துட்டு முன்னானவைகளை நாடி என் ஓட்டத்தை நான் தொடரேன். அவ்வளவுதான் சொல்லிட்டேன், ஒரே நோக்கம் எனக்கு. அந்த நோக்கத்திலேயே என் கவனம் எல்லாம் செலுத்திட்டு நான் இந்த பூமியில என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து நான் முடிக்க போறேன். அதான் அவர் சொல்றாரு. இன்னொரு வசனம் நீங்க படிங்க, ஒன்னு குறுந்தியர் 2:2. உங்களுக்குள்ளையும் ஒரே சிந்தை தான் இருக்கும், ஒரே சிந்தம்னா ஒரே நோக்கத்தை நோக்கி தான் நீங்க ஓடிட்டு இருக்கணும். வேற ஒண்ணு உங்களுக்குள்ள நான் எதிர்பார்க்கல, வேற ஒண்ணு உங்களுக்குள்ள இருக்கணும்னு நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றது இல்ல, உங்களுக்கு நான் போதிக்கிறது இல்ல. கிறிஸ்து இயேசுவை பற்றின அந்த சிந்தை அவருக்குள்ள இருந்து அதே நோக்கம் மாத்திரம் உங்களுக்குள்ள இருக்கணும். அந்த ஒன்னஸ் ஆஃப் தாட் உங்களுக்குள்ளயும் இருக்கணும் அங்க சொல்லிட்டார் இல்லீங்களா. அப்போ இந்த வசனங்கள் எல்லாம் எதை குறிக்கிறதுன்னா, எப்படி கர்த்தர் இயேசு சொல்லும் பொழுது அவர் ஒரே சிந்தையில ஒரே நோக்கை நோக்கி ஓடிட்டு இருந்தாரோ, அதே போல அப்போஸ்தலர் பவுல் அதே போல அவருடைய அடிச்சுடுகளை பின்பற்றி இந்த சுவிசேஷ யுகத்துல நடக்கிற ஒவ்வொரு பரிசுத்த வாழ்க்கையும் இருக்க வேணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்றால் சகோதர சகோதரிகளே, நாம் அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பு அதனுடைய மகிமையை நீங்க புரிஞ்சு கொள்ளும் பொழுது தெரியும், நாம் எவ்வளவு பலவீனமானவர்கள், நாம் எவ்வளவு அறிவுல ஞானத்துல குறைவான ஜனங்கள், ஆனா நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற லக்கு ரொம்ப பெரிய இலக்கு. ஆனா அதை அடையணும்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா அதை அடையணுங்கிற எண்ணம் இருக்கிறவங்க இப்படித்தான் இருக்கணும். அதுதான் அங்க வசனங்கள்ல கிறிஸ்து இயேசு மூலம் அப்போஸ்தல் பவுல் மூலம் நாம தெரிஞ்சு கொள்ளுகிற விஷயம். சரி, இப்போ இந்த நோக்கத்தை அடைய விடாம சாத்தான் வந்துட்டு புது சிருஷ்டிகள திசை திருப்புறார் பார்த்தோம். அந்த திசை திருப்புறத்தை அவர் பயன்படுத்துற முதல் கருவி நாம சொல்லிட்டோம், எந்த வகையில திசை திருப்புறார் அதுதான் நம்ம கேட்கணும். அப்போ திசை திருப்புற காரியங்கள் எல்லாம் என்னவா இருக்கும் நாம? அப்போ சிலருக்கு சகோதர சகோதரிகளை இப்பதான் நம்ம பிராக்டிக்கலா பேசணும்னா, சிலருக்கு டிவி பார்க்கறது திசை திருப்புற விஷயம், சிலருக்கு பாட்டு கேட்கறது கூட திசை திருப்புற விஷயம். திசை திருப்புறனா இப்ப புரிஞ்சுட்டீங்களா, எங்க இருந்து திசை திருப்புறது? நம்முடைய ஒரே நோக்கம், அந்த ஒரே நோக்கம் என்னன்னு பார்த்துட்டோம். அது ரெண்டு நீங்க மனசுல அப்படியே உள்ள வச்சுக்கணும், அப்பதான் இந்த சப்ஜெக்ட் புரியும் உங்களுக்கு. அப்போ நம்ம அந்த குணலட்சணங்கள்ல வளர்ந்துட்டே இருக்கணும், அப்புறம் சத்திய அறிவில வளர்ந்துட்டே இருக்கணும். இதுதான் நம்முடைய நோக்கம். இந்த நோக்கம் நிறைவேறாத படிக்க நம்முடைய திசை திருப்புற திசை திருப்புற விஷயம் எல்லாம் என்னன்னா, ஒருத்தருக்கு டிவி இருக்கலாம், ஒருத்தர் வந்துட்டு ஏதாவது பாட்டு கேட்கிறார்கள், இல்லாட்டி ஏதாவது மேகசின் படிக்கிறதா, இல்லாட்டி ஏதாவது சின்ன சின்ன பொழுதுபோக்குகள், சில சமயத்துல ஒரு அரை மணி நேரத்தை செஸ் கேம் போடலாம், இல்லாட்டி கேரம் போர்டு விளையாடுற விளையாடலாம், இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஒண்ணு இருக்கும் இல்லீங்களா. அப்புறம் இதெல்லாம் என்று பார்க்கும் பொழுது ஒருத்தருக்கு திசை திருப்புற விஷயமா இருந்தா, ஆனா இதே விஷயங்கள் இன்னொருத்தருக்கு திசை திருப்புற விஷயங்களா இருக்காது இல்லீங்களா. என்னுடைய டேஸ்ட் வேற, பிரதருடைய டேஸ்ட் வேற, எனக்கு திசை திருப்புற காரியங்கள் வேற வேறையா இருக்கும், அதெல்லாம் இவருக்கு ஒண்ணும் பண்ணாது, ஆனா இவருக்கு திசை திருப்புற காரியங்கள் வேற வேறையா இருக்கும். அப்ப உண்மையிலே என்ன சொல்லணும் பாத்தீங்கன்னா, அந்த திசை திருப்புற காரியங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டு ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு நாம இன்னைக்கு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த லிஸ்ட் போட முடியாது, பலருக்கு பல விஷயங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம், திசை திருப்புற விஷயமா இருக்கும். அதே போல இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இவைகள் தான் ஒரு புது சிருஷ்டிய திசை திருப்புற காரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டோம் வைங்க, அப்போ கிறிஸ்துவின் சாயல் அடையறதுக்கு என்ன செஞ்சா போதும் தெரியுங்களா, ஜஸ்ட் அந்த லிஸ்ட்ல இருக்கிறபடி கீழ்படிஞ்சா போதும். ஆனா கீழ்படிதல் நமக்கு டெஸ்ட் இல்ல, ஆதாமுக்கு தேவன் வச்சாரு என்ன டெஸ்ட், கீழ்படிதல். ஆனா புது சிருஷ்டிக்கு கீழ்படிதல் டெஸ்ட் இல்ல, சும்மா ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்தா அப்புறம் ரொம்ப சிம்பிள் ஆயிருமே, கிறிஸ்துவின் சாயல் நம்ம அடைஞ்சிடலாம், என்ன பண்ணலாம், அந்த லிஸ்ட்ல இருக்கிற விஷயங்கள் என்ன பண்ணலாம், நம்ம கீழ்படிச்சிட்டோம்னா கிறிஸ்துவின் சாயல் அடிச்சிடலாம். ஆனா கீழ்ப்படுகிறது மாத்திரம் புது சிருஷ்டிக்கு ஒரு சோதனை இல்ல. புது சிருஷ்டியின் சோதனைகள் வேறு வேற. புது சிருஷ்டி வாலண்டரி சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அவங்க என்ன பண்ணணும்? பலி செலுத்தணும். வெறுமனே கீழ்ப்படுகிறது மாத்திரம் பத்தாது. யாருக்கு? புது சிருஷ்டிக்கு. தேவன் சுயாதீனம் கொடுத்துட்டு சில விஷயங்களை நீங்க என்ன பண்ணுவீங்க? மனம் வந்து பலி கொடுத்துட்டு வரணும் எதிர்பார்க்கிறார். சரிங்களா? அப்போ இந்த திசை திருப்புற விஷயம் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா, பிரதர் ஒரு அருமையான ஒரு பாயிண்ட் கொடுக்கிறார். இந்த திசை திருப்புற காரியங்கள் நீங்க நல்லா கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, அவைகள் பாவங்கள் இல்ல, அவைகள் பாவம் இல்ல. பாவம் இல்ல சொல்றார். சரிங்களா? பாவம் இல்ல உண்மையில. இப்போ ஒரு நியூஸ் பாக்குறோம், பாவமா? சொல்லுங்க. டிவியில நியூஸ் பாக்குறோம், பாவமா? இல்லாட்டி டிஸ்கவரி சேனல் போட்டு தேவனுடைய சிருஷ்டிப்பு படைப்புகள் பத்தி கொஞ்சம் ஆழமா தியானிக்க பார்க்கிறோம், இது பாவமா? கேட்டவன் என்ன சொல்லுவோம் இல்லீங்களா? இல்லத்தான் சொல்லுவோம் இல்லீங்களா? டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துட்டு பாவம் இல்ல. அதாவது தேவனுடைய ஞானத்துல பெறுகிறதுக்காக சில அடிஷனல் வேலைகள் நம்ம செய்யறோம்னு நினைச்சுக்கோங்க, அது வந்துட்டு பாவம் இல்ல. அதே சமயத்துல இந்த திசை திருப்புற காரியங்கள் பத்தி இன்னொரு வார்த்தை சொல்லிட்டோம்னா, இவைகள் எல்லாமே சாதாரண ஒரு மனுஷனுடைய நியாயமான விருப்பங்கள் இல்லாட்டி நியாயமான ஆசைகள். திசை திருப்புற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று கேட்டால், ஒரு ஒரு கோணத்துல பார்த்தோம்னா அதெல்லாம் ரொம்ப நியாயமான ஆசைகளா இருக்கும். ஆனா என்ன காரியம்னு பாத்தீங்கன்னா, இந்த நியாயமான ஆசைகள் தான், நியாயமான கடமைகள் தான், ஒரு அளவுக்கு மேல போய் நாம ஈடுபாடு காண்பிச்சோம் என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை என்ன பண்ணிடும்? கரெக்ட், நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை அப்படியே ஸ்டாப் பண்ணிடும். ஆனா பாவம் இல்ல, ஒரு லிமிட்டுக்குள்ள. ஆனா அந்த அந்த லிமிட்டுக்கு மேல போயிட்டு நம்ம ஈடுபாடு காண்பிச்சு அதுல ஈடுபட்டு இருந்தோம் என்றால் அவைகள் நம்ம என்ன பண்ணிடும்? நம்முடைய ஆதிக்குரிய வளர்ச்சியை முற்றிலும் நிறுத்திடும். அதுதான் அந்த திசை திருப்புற விஷயங்கள். அப்ப நம்ம சொல்லப்பொழுது உண்மையிலே என்னன்னா, ஒவ்வொரு பூமிக்குரிய காரியங்கள் எல்லாமே நம்முடைய கவனத்தை அந்த ஒரே நோக்கத்திலிருந்துட்டு திசை திருப்பக்கூடிய விஷயங்களா இருக்குது அப்படின்னு சொன்னா அது உண்மை. ஒரு ஒரு பூமிக்குரிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, பிரதர்ஸ்க்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, பூமிக்குரிய பூலோகத்துக்கு ஜீவத்திற்குரிய விஷயம், சிஸ்டர்ஸ்க்கு நிறைய விஷயம் இருக்குது. அப்ப ரொம்ப நம்ம ஆவிக்குரிய சிந்தையில திங்க் பண்ணி பார்க்கும் பொழுது அங்கதான் சொல்ற இந்த திசை திருப்புற விஷயம் எல்லாம் என்னன்னா, ரொம்ப எளிமையா சொல்லும் பொழுது அவை நியாயமான காரியங்கள் தான். நியாயமான நம்முடைய வாழ்க்கையில சாதாரண மனுஷன் ஒரு ஒருத்தரும் செய்ய வேண்டிய விஷயங்கள் தான், நியாயம் தான், பாவம் இல்லாது. ஆனா ஒரு ஒரு லெவலுக்கு மேல போயிட்டு அதுல நம்ம ஈடுபாடு காண்பிச்சோம்னா அதுதான் நமக்கு என்னவாகுது, திசை திருப்புற காரியங்கள். உதாரணமா நம்ம நம்ம நிறைய நிறைய சிஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அவர்கள் வந்துட்டு ஒரு ஒரு ஏதாவது ஏன் வந்துட்டு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முழு ஈடுபாடு காண்பிக்க முடியலன்னு கேட்டா, எனக்கு தெரிஞ்சு நான் கேட்டுக்கிறேன் சில சிஸ்டர்ஸ் கிட்ட இருந்துட்டு, அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் வந்து என்னவா இருக்குன்னா, குழந்தைகளுக்கு எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டா அவர்களால் என்ன பண்றது தெரியல, பண்ண முடியறதில்ல. இங்க ஒரு மீட்டிங்க்கு வர முடியறதில்ல, ஒரு டிஸ்கஷனுக்கு வர முடியறதில்ல. ஏன்னா குழந்தைகள் அவங்க என்ன பண்ணும், அந்த பரீட்சையில உட்காந்து எழுத வைக்கிறதுக்கு அந்த முதல் நாள் நைட் ட்ரெயின் அப் பண்ணும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இது வளர்ந்த குழந்தைகள் இருக்கிறவங்க சொல்லலாம், இதே இன்னும் சின்ன குழந்தைகள் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்கள பாதுகாக்கணும் இல்லீங்களா, அவங்கள அவங்க ரொம்ப கஷ்டம் சின்ன குழந்தைகள். ஆனா இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு. இதே பிரதாஷ் கிட்ட கேட்டீங்கன்னா, பிரதாஷ் என்ன சொல்லுவாங்க, அவங்க ஒரு மீட்டிங்க்கு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டா வேலை கொஞ்சம் வேலை அதிகமாயிடுச்சு சொல்லுவாங்க, சில முக்கியமான பிசினஸ் கமிட்மெண்ட் சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்க்க போது இதெல்லாம் நியாயமான விஷயங்கள் தான். குழந்தைய கவனிக்கிறதோ, குழந்தைய படிக்க வைக்கிறதோ இல்லீங்களா, இல்லாட்டி வீட்டு பொறுப்புகள் அதிகமா இருக்கிறதோ அதை செய்யறதோ வந்துட்டு பாவமா? நியாயமான விஷயங்கள் தான். ஆனா இங்க ஒரே நோக்கத்தை எதிர்பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிற புது சிருஷ்டிகளுக்காக மாத்திரம் நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, இங்கதான் அங்க சொல்றார் பிரதர், இவைகள் எல்லாம் நியாயமான விஷயங்கள் தான் சகோதர சகோதரிகளே. ஆனா எப்போ அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டு ஒரு விஷயத்துல தேவைக்கும் அதிகமா ஈடுபாடு காண்பிச்சுட்டு இருக்கீங்களோ, அங்கதான் அது உங்களுக்கு என்ன ஆகுது, உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில அது உங்களை திசை திருப்புற காரியமா இருக்கு. குணலட்சணங்களை வளர்க்க முயற்சி எடுக்க மாட்டோம், அதே சமயத்துல சத்திய அறிவுல பெருகணுங்கிற அந்த முயற்சி தடைப்பட்டுரும். ஏன்னா ஒரு காரியம் நியாயமான காரியம், ஆனா அதுல எந்த அளவுக்கு ஈடுபடணுமோ அந்த அளவைக்கு மீறி என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஈடுபட்டு இருக்கிறோம் சொல்லும் பொழுது, இதுக்கு பேர் தான் டிஸ்ட்ராக்ஷன், இதுக்கு பேர் தான் திசை திருப்பு. அப்ப திசை திருப்பப்படுறது சொல்லும்பொழுது நியாயமான காரியங்கள் தான், பட் ஒரு லிமிட்டுக்குள்ள இருக்கணும். அந்த லிமிட்டை தாண்டி ஒரு விஷயம் செய்யும் பொழுது அது நியாயமான காரியமே இருந்தா கூட என்னதான் பார்க்கிறோம். ஆனா இந்த எது அந்த லிமிட்டு, சரிங்களா, எது அந்த லிமிட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறது இருக்கீங்களா, அது நான் சொல்ல முடியாது. அது ஒரு ஒருத்தரும் அவங்க அவங்க விஷயத்துல அவங்க அவங்களுக்கு அவங்களே நியாயத்திருக்கிறோம். நான் இந்த பொறுப்புல எந்த அளவுக்கு ஈடுபாடு காண்பிக்கலாம், எந்த அளவுக்கு காண்பிச்சா என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஒரு புது சிருஷ்டியுமே என்ன பண்ணணும், முடிவு செய்யணும். ஒழிய மற்றவர்கள் என்ன பண்ண முடியாது, பரிந்துரைக்க முடியாது, மற்றவர்கள் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ஆனா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும், அந்த லைன் போடணும். ஏன்னா இதை நம்ம கண்டுபிடிச்சோம்னா நம்முடைய மாம்சத்தினுடைய சுபாவம் என்னவா இருக்குன்னா நம்மளை உலகத்துக்குள்ளேயே இழுக்கிறதா தான். அப்படியே ஈடுபாடு காமிச்சு அப்படியே நம்ம என்ன பண்ணிடும், உலகத்துக்குள்ள இழுக்கிறது தான் என்ன மாம்சத்தினுடைய சுபாவமா இருக்கு அப்படின்னு சொல்லும் நம்ம ரொம்ப கரெக்டா சர்ச் பண்ணணும். மற்றவர்கள் இல்ல, நமக்குள்ள நம்முடைய விஷயங்கள்ல. அப்போ ஒரு வேலையில நான் ஈடுபட்டு இருக்கிறேன்னா இந்த வேலையில எந்த அளவுக்கு ஈடுபடலாம், கத்தருடைய காரியம் பாதிக்கூடாது. கத்தருடைய காரியம்னா அதுல அதுல போய் நம்ம ஈடுபடுறதன் மூலம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தான் மேலும் மேலும் வளரும், குணலட்சணங்களை வளரலாம், ஆவிக்குரிய சத்திய ஞானத்துல பெருகலாம். இதைய தடை செய்யாதபடிக்கு எந்த அளவுக்கு ஒரு வேலையில ஈடுபடுறது இல்லீங்களா. சில சில விஷயங்கள் நியாயமான விஷயங்கள் செய்யறது, இது வந்துட்டு ஒரு புது சிருஷ்டியும் செய்ய வேண்டிய விஷயம். அப்போ இந்த இது இது திசை திருப்புற விஷயம் சாத்தான் செய்யறாரு. இன்னைக்கு நீங்க பிராக்டிக்கல் வாழ்க்கையில நீங்க போட்டு பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். நம்ம வந்துட்டு எப்படி எல்லாம் திசை திருப்பப்பட்டிருக்கிறோம், எவ்வளவு காரியங்கள் நியாயமான காரியங்கள் தேவன் செய்ய வேண்டாம் சொல்றதே இல்லை, செய்யுங்க. ஆனா நமக்கு உள்ள நான்கு குணலட்சணங்கள் தேவன் கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா. நீங்க பாருங்க மிஸ்டேக்கே எங்க வரும் தெரியுங்களா, நான்கே சரியா பயன்படுத்தலாம் அவஜிக்கப்பட்டுடும், மிஸ்டேக் வந்துடும். அன்புனா எந்த அளவுக்கு அன்பு செலுத்தணும், அப்ப ஞானம் வந்துட்டு உங்களுக்கு டிசைட் பண்ணும் எந்த அளவுக்கு அன்பு செலுத்தணும், அது நீதி கூட வரணும், அதே சமயத்துல வல்லமையா கூட இருக்கணும். இந்த நான்கு குணலட்சணம் சரிவர நாம என்ன பண்ணும், நம்ம யாவிக்கிற வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்திட்டே இருக்கும் பொழுது பிரச்சனை இல்ல, ஏதாவது ஒரு குணலட்சணம் மாத்திரம் ஹைலைட் பண்ணி பயன்படுத்திட்டு இருந்தோம்னா ட்ரபிள் வந்துடும். ஓவர் அன்பு செலுத்திட்டே இருந்தோம்னா போயிடும், அப்படியே போயிடும், ஞானம் அப்படியே உள்ள தூங்கிட்டு இருக்கும். இவ்வளவு செய்யணும், நீங்க இப்ப அங்க போகணும் இங்க செய்யணும், அதெல்லாம் ஒண்ணும் வராது இல்லீங்களா. அப்போ இந்த விஷயங்களே இதுக்கு நம்ம என்ன ஒரு தீர்வு நாம சொல்லலாம், இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இந்த திசை திருப்பா நம்மை சாத்தான் வந்துட்டு இந்த நோக்கத்தை அடைவிடாத படிக்கு பல விதமான வேலைகள்ல நம்மளையும் அறியாம நியாயமான கடமைகளையே அறிய பயன்படுத்தி சாத்தான் வந்துட்டு நம்ம திசை திருப்புறாருன்னு சொல்லும் போது நாம் எப்படி தப்பிச்சு கொள்ளணும் அப்படின்னா, இதுக்கு நாம சொல்லலாம் ஒரே ஒரு தீர்வு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சகோதர சகோதரிகளே ஒழுக்கம் ரொம்ப முக்கியம், டிசிப்ளின். ஒழுக்கம்னு சொல்லிட்டா அது நான் விவரிச்சு நான் சொல்ல முடியாது, ஒழுக்கம்னா என்ன இல்லைங்களா. எவ்வளவு நேரம் எங்க செலவழிக்கணும், எவ்வளவு பேசணும், எவ்வளவு சாப்பிடணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் வைக்கிறது என்ன ஒழுக்கம். அப்ப அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில டிசிப்ளின், ஒழுக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் நம்மளை வந்துட்டு நம்முடைய லக்கை நோக்கி நம்மளுடைய நோக்கம் எல்லாம் இருக்குதான்னு அடிக்கடி நம்மளே டெஸ்ட் பண்ற விஷயம். அதே போல ஒரு புது சிஸ்டியும் அடிக்கடி என்ன பண்ணணும்னா அவங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளணும், தாங்கள் குணலட்சணங்கள்ல வளர்ந்து கொண்டு இருக்கிறோமா இல்லையா. இந்த சிந்தனை எல்லாம் நமக்குள்ள இருக்கதா நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. நேற்று எனக்கு இருந்த குணலட்சணங்களுக்கும் இல்லாட்டி போன மாசம் இல்லாட்டி போன வருஷம் என்னுடைய குணலட்சணத்துக்கும் இந்த வருஷத்துக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? ஆமா வித்தியாசம் இருக்குது. போன வருஷத்தோட நான் மோசமாயிட்டேன்னு சொல்லக்கூடாது இல்லீங்களா. போன வருஷத்தோட என்னவாயிருக்கணும், புது சிருஷ்டி, இன்னும் கொஞ்சம் மெச்சூர் ஆயிருக்கும், அந்த குணலட்சணங்களை வளர்ச்சி இருக்குதா. அதே போல சத்திய ஞானத்திலே கூட இப்ப சில சமயங்கள் நம்ம சத்தியத்துக்குள்ள வரும்போது அந்த ஞானத்தின் மேல ரொம்ப ஆர்வமா இருக்கும், சப்ஜெக்ட் எல்லாம் கேட்கறதெல்லாம் இருக்கும், கேதர் பண்ணி அது இது படிப்போம், அது இது ஆராய்ச்சி பண்ணுவோம். ஆனா போக போக அப்படியே ஃபெட்டப் ஆயிடும் மைண்ட் சரிங்களா. அப்புறம் ஒரு அந்த பெற்றுக்கொண்ட ஞானத்திலேயே நின்றுட்டு இருப்போம், மேலும் அதைய வளர்த்திக் கொள்வதற்கு பிரயாசம் எடுக்க மாட்டோம். ஏன்னா பொறுப்புகள் கூட நிறைய வந்துடும் நம்ம காவிக்குரிய வாழ்க்கையில. ஆனா அதெல்லாம் பார்க்க போக்க இல்ல. அப்போ செல்ஃப் எக்ஸாமினேஷன் ரொம்ப முக்கியம். ஒரு ஒருத்தரும் சுய பரிசோதனை செய்து கொண்டே இருக்கணும், வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும் தங்களை, குணலட்சணத்துல நம்ம வளர்ந்து கொண்டே இருக்கிறோமா, அதே போல சத்திய அறிவில பெருகிக் கொண்டே இருக்கணும். இந்த சுய பரிசோதனை ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இந்த சோதனை செய்யும்போது நம்ம யாரோட ஒப்பிட்டு பார்க்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரோட நம்மை ஒப்பிட்டு பார்க்கணும்னு நிறைய பேர் மிஸ்டேக் பண்ற இடம் கூட இதுதான். அப்போ நம்ம யாரோட ஒப்பிட்டு பார்க்க முடியும், ஸ்டாண்டர்ட் கிரைஸ்ட் கிறிஸ்து இயேசு தான் முன்னாடி நிற்கணும். நமக்கு முன்னால் இருக்கிற சகோதரன் இல்ல, நமக்கு முன்னால சத்தியத்துல வந்துட்ட சகோதரி இல்ல, சகோதரன் இல்ல, புரியுதுங்களா. அப்போ இவர்களை நம்ம பார்க்க கூடாது, ஸ்டாண்டர்ட் டைம் செஞ்சு பார்க்கவே கூடாது. ஆனா பார்க்க கூடாது தெரியும், கேட்டுக்கிறோம் தெரியும், ஆனா பிராக்டிக்கல் லைஃப் வரும்போது அதுதான் செய்யறோம். அப்ப என்ன தெரியுங்களா, நிறைய நிறைய பேக் ஸ்லைடிங் ஆயிடும், நிறைய நேரத்துல சோர்ந்து போயிட்டு மாசு கணக்கா வேஸ்ட் பண்ணிட்டு நொந்துட்டு இருக்கிறோம் இல்லீங்களா. ஏன்னா ப்ராப்ளம் எங்க, நம்ம யாரை பாக்கணுமோ அவங்கள பாக்கணும். நம்ம எல்லாரும் ஒண்ணுதான் சகோதரர் சகோதரி, எல்லாருமே பலவீனமான பாண்டு தான்,
எல்லாருக்கும் எல்லா விதமான பலவீனங்கள் இருக்குது. ஆனா தேவன் தந்த அளவின்படி, ஆவியின் அளவின்படி ஒரு ஒருத்தரும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், சரிங்களா? அப்ப நம்ம எல்லாரும் வேலையை தான் பார்க்க முடியும். அந்த சுய பரிசோதனை செய்யும் பொழுது கிறிஸ்து இயேசுவை வச்சுட்டு நாம பார்க்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்கும் பொழுது அநேக நாள் நமக்கு நிச்சயமா நமக்கு வருத்தம் தான் வரும். நம்ம இன்னும் அந்த லெவலுக்கு வளரல. எந்த லெவலுக்கு? கிறிஸ்துவை வச்சுட்டு பார்க்கும் பொழுது இந்த லெவலுக்கு நாம் இன்னும் வளரலன்னு தான் தோணும். அதனால வருத்தப்பட்டு வேண்டாம். ஆனா நீங்க என்ன ஃபீல் பண்ணோம்னா, ஆனா அந்த அந்த லெவலுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம முன்னேறிட்டு இருக்க மாதிரி என்ன பண்ணும், செக் பண்ணும். ஒரு சுய பரிசோதனை செய்யும் பொழுது மனசு என்ன கொடுக்கணும்னா, பரவாயில்ல, நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் பெட்டர், இந்த வார்த்தையை தான் வரணும். சுய பரிசோதனை அது வரணும் கண்டிப்பா. இதை பத்தி இது ஏன் எவ்வளவு ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு அப்போஸ்தலர் பவுல் எபிரேயர்ல பேசுற 12 அதிகாரம் 1 வசனம் படிங்க. ஆமாம், இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கணும் சொல்லிட்டாலும், அதுக்கு முன்னால் அவர் சொல்றாரு பாரமான யாவற்றையும் என்ன பண்றோம்
தள்ளிவிட்டு
அந்த உங்களுக்கு திசை திருப்புற விஷயம் எது வாழ்ந்துட்டாலும் சரி, மறுபடியும் நம்ம சொல்றோம் அதெல்லாம் நியாயமான விஷயங்கள் தான் சகோதர சகோதரிகளே, நியாயமில்லாத விஷயங்கள் இல்ல. நம்ம நல்லா நீங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா, நம்ம முன்னாடி நினைச்சதுக்கும் இப்ப நினைக்கிற விஷயங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்ப எல்லாம் என்னன்னா, முதல்ல பாவம் செய்யாது இருந்தாலே போதும்னு நினைச்சோம், ஆனா இப்ப என்ன தெரியுது, அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. புது சிருஷ்டி என்ன பண்ணணும், அவங்க பாவம் செய்யாது இருந்தா பார்த்தாரு பலி செய்யணும் பார்க்கணும். இங்க கூட பாருங்க, நியாயம் இல்லாத விஷயங்களை ஒதுக்கிறது மாத்திரம் முக்கியம் இல்லைங்க, என்ன சொல்றாரு, நியாயமான விஷயங்கள் தான். பட் ஆதிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கணும்னா அதை கூட ஒரு லிமிட்ல என்ன பண்ணுங்க, நீங்க கட் பண்ணுங்க, கட் பண்ணுங்க. அதுக்கு மேல போச்சுன்னா அது உங்களை திசை திருப்புறோம், அது டிஸ்ட்ராக்ஷனு, அது சாத்தான் உங்களுடைய வளர்ச்சிக்கு விரோதமா பயன்படுத்துற முதல் கருவி. அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இங்க அப்போஸ்தலர் பவுலுடைய வார்த்தைகள் கூட கரெக்டா இருக்கு. இப்ப ரெண்டாவது கருவி என்ன நம்ம சொல்லிட்டோம், வஞ்சனை, மோசம் போக்குதல் இல்லீங்களா. இப்ப இந்த மோசம் போக்குதல்னா என்ன, சாத்தான் எப்படி ஒரு புது சிருஷ்டியை மோசம் போக்குறதன் மூலம் அவருடைய லக்க அடையாத விடப்படிக்கு செய்யறார் அப்படின்னா, அதை புரிஞ்சுக்கொள்ளணும்னா இது நம்ம ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லலாம். இப்ப நம்ம இடுக்கமான வாசலுக்குள்ள நுழைஞ்சிருக்கிறோம். இந்த வாசல் நிறைய பேர் பாக்குறதே இல்ல, கண்டுபிடிக்கிறதே சில. அந்த பாதை நெருக்கமான பாதை, நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். பாதையின் முடிவுல ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு லக்கு இருக்கு, அதுதான் நமக்கு இருக்கிற ஒரே எய்ம், ஒரே அப்செக்டிவ், அதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம், சரிங்களா. இந்த பாதையில நம்ம ஓடிட்டு இருக்கும் பொழுது நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கு. ஸ்பீட் பிரேக்கர்ஸ் என்ன பண்ணும், பொதுவா ஒருத்தருடைய பயணத்துல அவர் போகக்கூடிய இலக்க அடையாத படிக்கு தாமதப்படுத்தும் ஸ்பீட் பிரேக்கர். இந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸ் மாதிரி தான் ஒரு ஒரு திசை திருப்புற காரியங்களும். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னா, அவங்களை என்ன பண்ணிடும், அந்த லக்க அடைஞ்சிடுவாங்க, ஆனா என்ன பண்ணிடும், அது கொஞ்சம் லேட்டா, இது பரவாயில்ல தானே பிரதர், கொஞ்சம் லேட் தானே ஆகுது அப்படின்னு சொன்னா, சரி லேட் ஆயிட்டு போறீங்க, க்ளோஸ் ஆயிடுச்சு, என்ன பண்றீங்க, அங்கதான் யோசிக்கணும் இல்லீங்களா, லேட் தானே ஆகுது, ஆனா அடையிறமே கொஞ்சம் பார்த்துதான் போலாமே அப்படின்னு சொன்னோம்னா, நீங்க போறதுக்குள்ள டோர் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு லேட்டு, சரிங்களா. அப்போ இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ், திசை திருப்புற காரியங்கள் ஒருத்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னா, அவங்க அந்த லக்கை, அந்த குணலட்சணத்தை, அந்த ஞானத்தை அடைகிற முயற்சியில அவங்களை என்ன பண்ணிடும், பின் தங்க வச்சிடும் ஸ்பீட் பிரேக்கர். அதே சமயத்துல டிசப்ஷன்ஸ் இருக்குது பாருங்க, வஞ்சனைகள், மோசம் போக்க காரியம். இது எப்படி இருக்குன்னா, ஒரு பாதையில நம்ம ஓடிட்டு இருக்கிறோம், அந்த பாதையின் முடிவுல இருக்குது நம்முடைய நோக்கம், அதை அடையறதுக்காக. ஆனா இந்த வஞ்சனைகள் எப்படி இருக்குன்னா, அந்த பாதையில இருந்துட்டு இன்னொரு டீவியேஷன் எடுத்துட்டு, புரியுதுங்களா, வேற ஒரு வழி போடும், வேற ஒரு வழி தான் என்ன பார்க்கிறோம், வஞ்சனைகள். வஞ்சனைகள் என்ன கிரியேட் பண்ணுது, என்ன உண்டாக்குதுன்னா, நாம போயிட்டு இருக்கிற வழியில இருந்து வேற ஒரு வழியில நம்ம என்ன பண்ணும், வழி நடத்தும். ஆனா நல்லா பாருங்க, நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கு எங்க இருக்குது, நம்ம முதல்ல ஓடிட்டு இருந்த பாதையில், முதல்ல ஓடிட்டு இருந்த பாதையில இருக்குது நம்முடைய இலக்கு. திடீர்னு இடையில ஒரு வஞ்சனை, அந்த வஞ்சனை எப்படி இருக்குன்னா, நம்மளை வேற ஒரு வழியில வழி நடத்திட்டு செல்லும். இந்த வழியில போலாம், ரொம்ப வேகமா கூட போலாம், இதை விட ரொம்ப வேகமா போலாம், ஆனா அந்த வழியின் முடிவுல என்ன இருக்காது, நம்ம போய் சேர வேண்டிய நோக்கு, அந்த ஒரு இலக்கு அங்க இருக்காது. அப்போ இந்த வஞ்சனைகள் எப்படி இருக்குதுன்னா, புது சிருஷ்டியினுடைய அந்த ஓட்டத்துல இவைகள் அந்த வஞ்சனைகள் வந்துட்டு சாத்தன் எதற்கு பயன்படுத்துறாருன்னா, அவங்களை அந்த பாதையை விட்டு என்ன பண்ணிடுறாரு, புரியுதுங்களா? அப்ப நீங்க நல்லா பாருங்க, டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப மோசமானதா இல்ல வஞ்சிக்கிற டிசப்ஷன் ரொம்ப போறதா? நீங்க நல்லா கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா, சாத்தான் பயன்படுத்துற இந்த ஒவ்வொரு கருவிகளும் போக போக ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் கருவிகள் தான் பயன்படுத்துறாரு. ஆரம்பத்துல சில பேருக்கு பாருங்க, ரொம்ப ஸ்பிரிச்சுவல் லைஃப் நம்மளே உணர்ந்திருக்கோம், சில பேருக்கு சாத்தான் இந்த டிஸ்ட்ராக்ஷன் மாத்திரம் வச்சிடுறாரு, ஏன் சரிங்களா? அதுவே போதும் இல்லைங்களா? கொஞ்ச நேரம் இங்க தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் அங்க பண்ணுவாங்க, அப்புறம் எனக்கு இந்த பொறுப்பு வாங்க, அந்த பொறுப்பு வாங்க, இப்படியே சொல்லிட்டு என்ன ஆயிடும், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மெச்சூரிட்டியே வர போதும் அதுங்க. அந்த ஒரு கருவிக்கே அவர் என்ன ஆயிட்டார், பிளாட் ஆயிட்டார். அப்ப அவர்கிட்ட வேற எதுவும் பயன்படுத்த மாட்டார். ஒருவேளை நம்ம அதைய மேற்கொண்டுட்டோம்னா, இப்ப சாத்தான் நெக்ஸ்ட் பவர்ஃபுல்லா ஒரு கருவி பயன்படுத்துறாரு. இப்ப என்ன பண்றாருன்னா, நீங்க உங்களை ஸ்லோ பண்றது ஆக முடியறது இல்ல, நான் என்ன பண்றேன், உங்களுக்கு வேற வழியிலே வழி நடத்திட்டே சொல்ல போது, வேற வழியில நம்ம எப்படி வழி நடத்த முடியும்? உள்ள நம்ம வாழ்க்கையில என்ன அனுமதிக்கிற பாக்குறோம், வஞ்சனைகள், எப்படி வஞ்சனைகள் நம்மளை மோசம் போக்கிறாரு, எப்படி நம்மளை மோசம் போக்குறாரு, இந்த மோசம் போக்குறது நம்மளை என்ன பண்ணும் அப்படின்னா, நம்முடைய நோக்கம் ஒன்னே ஒண்ணு, கிறிஸ்துவின் குணலட்சணங்கள்ல வளர்ந்துட்டே இருக்கணும். அப்போ குணலட்சணங்களை வளராத பிடிக்க நம்மளை என்ன பண்ணுவார், மோசம் பண்ணிடுவார். நாம அடைய வேண்டிய குணலட்சணம் கிறிஸ்துவினுடைய குணலட்சணம், ஆனா நம்மளை என்ன பண்ணிடுவாருன்னா, அந்த குணலட்சணத்துக்கு நேரடியா சாத்தானுடைய குணலட்சணத்துக்கு என்ன பண்ணிட்டு இருப்பார், நம்மளைய வழி நடத்திட்டு இருப்பார். அந்த வஞ்சனைகள் இருக்குது. அதே போல நாம பெருக வேண்டியது எந்த ஞானத்துல, சத்திய ஞானத்துல. சத்திய ஞானம்னா பரிசுத்தமான சத்திய ஞானத்துல வளரணும். ஆனா இந்த வஞ்சனைகள் என்ன பண்ணும் தெரியுங்களா, நம்மளை வேற ஒரு ஞானத்துக்கு வழி நடத்திட்டு போகும், சரிங்களா? இந்த வஞ்சனைகள் நம்ம என்ன பண்ணோம்னா, வேற ஒரு ஞானத்துக்குன்னா அசத்தியத்துக்கு, கள்ள போதனைகளுக்கு, இதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், வழி நடத்திட்டு இருக்கோம், சரிங்களா? அப்ப ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்கு வஞ்சனைகள். ஏன்னா நோக்குல பாதி பாதி இருக்கிற, ஒண்ணு குணலட்சணங்களை வளரணும், இன்னொன்னு சத்திய ஞானத்துல வளரணும். இந்த ரெண்டையும் அடையாத படிக்கு வேற வேற காரியங்கள்ல நம்மளை வஞ்சிக்கிறார் சாத்தான். எப்படின்னா, இப்ப நம்ம எப்படி குணலட்சணத்துல வளராம போகிறதுக்கு சாத்தான் வைக்கிற ஒரு வஞ்சனை என்னவா இருக்குது, புரியுதுங்களா? நம்ம கிறிஸ்துவின் குணலட்சணங்கள்ல வளரணும்னு சொல்றோம், கிறிஸ்துவின் குணலட்சணங்களை வளர விடாம வேற ஒரு குணலட்சணங்கள் நம்மள சாத்தான் வழி நடத்திடுவார். எதின் மூலம் அந்த வஞ்சனை என்ன, ஒரு வசனம் பண்ணுங்க நீங்க, ஒன்னு குருந்தியர் 15:33 வசனம், ஒரு சின்ன உதாரணம் தான் கொடுக்கறோம். அதே மாதிரி வசனம்,
மோசம் போகாதீர்கள்,
பாருங்க மோசம், ஆமா இங்கிலீஷ்ல பி நாட் டிசீவ்டு சொல்ற, மோசம் போகாதீர்கள், வஞ்சிக்கப்படாதீர்கள். எப்படி எப்படி வஞ்சிக்கப்படுகிறீர்கள் நீங்கள் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லிருக்கிறாரு, ஆகாத சம்பாஷணைகள் உங்களை அதுபாங்க, உங்களுடைய நல். அப்ப அந்த சம்பாஷணைகள் செய்யறதுக்கு முன்னால் உங்ககிட்ட என்ன இருக்குது பாருங்க, அதான் விஷயம். ஆகாத சம்பாஷணை ஒரு கெட்ட பழக்கம், அது நம்ம கூட சேர்றது இல்ல. அது மாத்திரம் இல்ல, ஏற்கனவே இருக்கிற நல்ல பழக்கங்களை என்ன பண்ணிடும், ஒரு சின்ன டிசப்ஷன், சாத்தான் ஒரு சின்ன வஞ்சனை கொடுக்கிறாரு. அந்த வஞ்சனை என்ன பண்ணிடும்னா, நம்ம வளர வேண்டியது கிறிஸ்துவின் குண லட்சணங்கள்ல. ஆனா இந்த வஞ்சனை நம்மள என்ன பண்ணிடும்னா, வேற ஒரு குண லட்சணத்துக்கு நம்மளை வழி நடத்தி போறோம். ஒரு வஞ்சனை, என்ன வஞ்சனை, ஆகாத லிஸ்ட் சொல்ல முடியுமா, லிஸ்ட் ஆகாத சம்பாஷணைகள் உதாரணம் சொல்லலாம், நிறைய சொல்லலாம். ஏன்னா நான் அதை தான் நிறைய பேசுறேன் நினைக்கிறேன் இல்லைங்களா, நிறைய தான் பேசுறோம். ஆகாத சம்பாஷணைகள் நம்ம பார்க்கிறோம், பக்தி வைராக்கியத்திற்கு ஏதுவல்லாத பேச்சுகள், புறம் பேசுதல், தீமை பேசுதல் இல்லைங்களா, இதெல்லாம் என்னது, ஆகாத சம்பாஷணைகள். ரொம்ப அழகா பிரதர் சொல்றாரு, இந்த ஆகாத சம்பாஷணைகள் உங்களை என்ன பண்ணிடும்னா, ஏற்கனவே உங்களுக்குள்ள இருக்கிற சில நல்ல ஒழுக்கங்களை என்ன பண்ணிடும், பாத்தீங்களா? அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கிறிஸ்துவின் சாயல் ஏதோ கொஞ்சம் வளர்ந்துருக்கும், ஆனா இந்த ஆகாத சம்பாஷணைகள் உங்களுக்குள்ள போச்சுன்னா, அந்த சாயல் என்ன பண்ணிட்டு இருக்கோ, டீக்ரேட் பண்ணிட்டே இருக்கும். இன்னும் இன்னும் அந்த சாயலை குறைச்சு 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 வேற ஒருத்தருடைய சாயலுக்கு நம்மளை வழி நடத்திட்டு போகும். அப்ப சொல்றாரு, அது எப்படி விளக்குறாரு அப்படின்னு பிரதர் சொல்லும் பொழுது, உங்களுக்கு வந்துட்டு சில, நீங்க ரொம்ப ஷார்ப்பா இருந்திருப்பீங்க ட்ரூத்துக்குள்ள வரும் பொழுது, சிலர் இருக்கும் ரொம்ப சம்பவம் அப்படின்னா கேரக்டர்ல ரொம்ப கரெக்டா இருக்கும், கரெக்டா இருக்கும்னா வீண் பேச்சு பேச மாட்டாங்க, மற்றவங்களை பத்தி அவதூறா பேச மாட்டாங்க, தேவையில்லாத விஷயங்கள் அதிகமா பேச மாட்டாங்க. அப்படி பேசினா உடனே அவங்க மனசு என்ன ஆயிடும், ரொம்ப ஷார்ப்பா சொல்லிடு, இது வந்துட்டு சத்தியத்துக்கு வரக்கு முன்னாடி என்ன சொல்லுன்னா, இது இது வந்து குட் மேனர்ஸ் இல்ல, இது வந்து நல்ல நல்ல குண லட்சணங்கள் இல்ல, இதை விட்டுடு அப்படி எல்லாம் இருந்துட்டு சத்தியத்துக்குள்ள வந்திருப்பார். ஆனா அது பரவாயில்ல, நல்ல குண லட்சணத்தான். ஆனா இங்க வந்துட்டு ஒருவேளை இந்த மாதிரி ஆகாத சம்பாஷணைகள் நடக்கிற ஒரு சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில் என்ன பண்ணுவோம், எல்லாம் நமக்குள்ள தான் நடக்குது, நம்ம வெளியே போய் பேசறது இல்ல. அப்ப உட்காந்துட்டு நாம ஏதாவது ஒரு கொண்டு பேசிட்டு இருக்கிறோம், அழைச்சி பேசுறத கவனிச்சிட்டு இருக்கிறோம் சொல்லும் பொழுது இங்க பிராக்டிக்கலா என்ன விஷயம் நடக்குதுன்னா, நீங்கள் விரும்பாத சில விஷயங்கள் நீங்கள் செய்யல, ஆனா உங்கள் சுத்தி நடக்குது. அப்ப நீங்க அமைதியா உட்கார்ந்து இருக்கிறீங்க. இப்ப என்னன்னா உங்களுடைய காதும் உங்களுடைய இருதயமும் அந்த பேச்சுக்களுக்கு என்ன ஆயிட்டு இருக்கோம், இப்பதான் அடாப்ட் ஆயிட்டு இருக்கும், பழகிட்டு இருக்கும். ஆனா இதுக்கு முன்னாடி தனக்குள்ள வந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ண இது சரியில்லை, கட்டாயிரும். ஆனா இப்ப சுத்தி நடக்கும் பொழுது என்ன சொல்றாருன்னா, நம்முடைய அந்த சென்சஸ் இருக்கு பாருங்க, நம்முடைய என்ன சொல்லலாம் உணர்வுகள் ரொம்ப ஷார்ப்பா இருக்குது. இதெல்லாம் கேட்டு 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 பழகி பழகி அந்த உணர்வுகள் அப்படி என்ன ஆயிடும், மழுங்கி போயிட்டேன், பரவாயில்ல இதெல்லாம் பேசலாம் போல தெரியுதா, இவர் பேசுற இவர் கூட அப்படி சொல்றார், இப்படி பேசுறாங்க. அப்போ அதை பழகிட்டு அந்த குணலட்சணம் கடைசியில் எங்க ரூட் எடுக்குது பாக்குறோம், நமக்குள்ள ஆயிடும் இல்லீங்களா. அப்ப இந்த ஆகாத சம்பாஷணைகள் பேசுறது மாத்திரம் இல்ல, இருக்கிற இடத்துல கூட அது வேணாம், வேண்டாம் வேணாம். இந்த ஆகாத சம்பாஷணைகள் என்ன பண்ணும், உங்களுக்குள்ள இருக்கிற நல்ல குணலட்சணங்களை, ரொம்ப மோசமான குணலட்சணம் ஆகாத சம்பாஷணைகள், பக்தி வைராக்கியத்திற்கு ஆனா இது சொல்லிட்டால் கூட எனக்குள்ளேயே அந்த பலவீனம் நிறைய இருக்குது, அநேகரை விட நான் உணர்கிறேன். இந்த பாயிண்ட் ஏவன் நம்ம கொடுக்கும் போது தான் தெரியுது எவ்வளவு மோசமான ஒரு குணலட்சணம், ஒரு வஞ்சனை நமக்குள்ள இதுக்கு. உண்மையில அந்த வஞ்சனை நம்ம என்ன பண்ண போறது இல்ல, நம்மளை கிறிஸ்துவின் சாயலுக்கு வளர்த்த போறது இல்ல, வேற ஒரு சாயலுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு போயிடும், வழி நடத்திட்டு போயிடும். அப்ப பாருங்க குணலட்சணங்கள்ல எப்படி நமக்கு ஒரு தவறுதலான ஒரு வழிகாட்டுதல் இருக்குதுன்னா, வஞ்சனைகள் இந்த வஞ்சனைகள் இது வந்து ஒரு ஆதிக்குரிய உணர்வு. இன்னொரு வகையான வஞ்சனை இருக்குது சரிங்களா, இன்னொரு வகையான வஞ்சனை என்ன அப்படின்னா, நம்ம பார்க்கிறோம் அந்த குணல அந்த நம்முடைய நோக்கம் என்ன, அது இன்னொரு பாதி, இன்னொரு பாதி நோக்கம் என்ன, சத்தியா ஞானத்துல வளரும். அப்ப வஞ்சனை வந்துச்சுன்னா அந்த வஞ்சனை எதுல இருக்குதுன்னா, கள்ள போதனைகளின் மூலம் சாத்தான் கொடுக்கிறாரு வஞ்சனைகள். இந்த வஞ்சனை கள்ள போதனை என்ன பண்ணிடும், நம்ம வளர வேணும் உண்மையான சத்திய ஞானத்துல, ஆனா இந்த கள்ள போதனைகள் நம்மளை வஞ்சித்து எதுல நடத்திடும், கள்ள கள்ள சத்தியம் என்ன சொல்றோம், அசத்தியம் சத்தியம் அல்லாத விஷயங்களுக்கு நம்முடைய கவனத்தை எல்லாம் ஈர்த்துட்டு போயிட்டே இருக்கும். அதுதான் இன்னொரு டிசப்ஷன், இன்னொரு ஒரு வகையான வஞ்சனை. அது வசனம் எங்க படிக்கலாம், எபேசியர் 4:13-14 படிக்கலாம். பாருங்க மனுஷருடைய சூதும் பாருங்க தந்திரம் உள்ள போதகம், இது நீங்க நல்லா பாருங்க, அந்த வார்த்தையை நீங்க நல்லா பாருங்க, அந்த போதனை எப்படி இருக்குது என்ன பண்ணுவோம், தந்திரம் உள்ள போதை பாருங்க, அந்த வார்த்தையை நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, தந்திரம் உள்ள போதனை. ஆனா இது என்ன பண்ணிடும் நம்மளை வஞ்சித்துற, சத்தியம் இல்ல, சத்தியம் இல்ல. சத்தியம் எப்படி இருக்கும்னா ரொம்ப சிம்பிளா சொல்ற பாரு, சத்தியம் இறைவனுடைய உண்மையான சத்தியம் எப்படி இருக்குன்னா, ரொம்ப சிம்பிளா தெளிவா வெட்ட வச்சுமா இருக்கும். ரொம்ப போய் சுத்தி அதை புடிச்சு இதை புடிச்சு கஷ்டப்பட்டு அதை பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு பெரிய பெரிய ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு, தேவனுடைய சத்தியம் அவருடைய சபை அங்கங்கள்ல சாதாரண சடங்குகள் கூட புரிஞ்சுக்கிற மாதிரி வெட்ட நினைச்சோமா, ரொம்ப சிம்பிளா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கும். ஆனா இங்க சொல்றாரு சில தந்திரமுள்ள போதனைகள், அது என்ன பண்ணிடும், வஞ்சித்திடும், மனுஷருடைய போதனை இல்லீங்களா. அந்த காற்றுகளுக்கு நீங்கள் அகப்படாமல் அன்புடனே என்ன பண்ணணும், சத்தியத்தை அந்த வார்த்தையில நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அன்புடனே சத்தியத்தை கை கொள்ளுங்கள் இல்லீங்களா. அப்போ இரண்டாவது விதமான ஒரு வஞ்சனை நம்ம சத்தியத்தின் ஞானத்துல வளர விடாம சாத்தான் பண்றார் எப்படின்னா, கள்ள போதனைகள் மூலம். இந்த ரெண்டையுமே எங்க பத்தி பேசுறாருன்னா, 2 தீமோத்தேயுல 3:12-15
அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியை நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள், கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்பு கேட்ட நான் ஞான உள்ளவனாக தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம்
சிஸ்டர் 2 தீமோத்தேயு 3:12-15
அன்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள், கொள்ளந்தவர்களும் எத்தனை மாணவர்கள் மோசம் போக்குகிறவர்களாகவும் மோசம் போகிறவர்களாகவும் இருந்து மேன்மேலும் கேடுள்ளவர்கள் ஆவார்கள். நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளை நினைத்து இவைகளை இன்னார் இடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல், கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்பு கேட்ட ஞானவன் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும்.
ஆமா, அப்போ இங்க ரெண்டு விதமா இந்த வஞ்சனைகள் கூட புது சிருஷ்டிக்கு இருக்கிறத பத்தி தான் அங்க பேசுறாங்க இல்லீங்களா. குணலட்சணங்களையும் வஞ்சனை வளரவிடாம, அதே போல சத்திய ஞானத்திலையும் வளரவிடாம வஞ்சனை ரெண்டுமே இருக்குது இல்லீங்களா அங்க சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த வஞ்சனைகளை நாம அகப்படாமல் இருக்கணும் என்றால் அதற்கு தீர்வு நமக்கு தேவன் என்ன தீர்வு கொடுக்கிறார் அப்படின்னா, இதுக்கான தீர்வு என்னன்னா தேவன் அங்கீகரிக்கிற காரியங்கள் எவை என்று நம்ம மனசுல என்ன பண்ணிடணும், தீர்மானிச்சிடணும். புரியுதுங்களா, என்ன புரியுதுங்களா, தேவன் அங்கீகரிக்கிற குணலட்சணங்கள் எது மனசுக்குள்ள தீர்மானிச்சு முடிவெடுக்கணும். அதே சமயம் தேவன் அங்கீகரிக்கிற சத்தியம் எது, வாட் இஸ் ஜெனுவின், அதான் சொல்ற எது வந்துட்டு அங்கீகரிக்கப்படத்தக்கவைகள் அதை நீங்க என்ன பண்ணிருங்க உங்க மனசுல முடிவு செஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அதை முடிவு செஞ்சு வச்சுட்டீங்கன்னா அது அல்லாது வேற எது வந்துட்டாலும் அதுக்கு பேர் என்னன்னு கண்டுபிடிச்சிருவீங்க நீங்க. புரியுதுங்களா, புரியுதுங்களா நான் சொல்றது, சரியான ஒன்றை கண்டுபிடிச்சு வச்சிருங்க, அப்படியே உறுதியா பற்றிக் கொள்ளுங்கள், இதுதான் சரியானதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க உங்க இதயத்துல. இப்ப வேற எது வந்தாலும் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம், வஞ்சனை இதெல்லாம் தப்பானது. ஒருவேளை ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னா, சரியானது எதுன்னு நீங்க கன்ஃபார்ம் பண்ணல, தேவன் அங்கீகரிக்கிற குணலட்சணங்கள் எதுன்னு நீங்க தீர்க்கமா முடிவு செய்யல, தேவன் அங்கீகரிக்கக்கூடிய சத்தியம் எதுன்னு தீர்க்கமா முடிவு செய்யல. இப்போ எது வந்தாலும் உங்களுக்கு எப்படித்தான் தெரியும், அதை விட இது பாக்குறதுக்கு கிளியரா தெரியுது, இது சரியா இருக்கிற மாதிரி இருக்குது இல்லீங்களா. அப்ப அதான் சொல்றாரு, அப்ப வஞ்சிக்கப்படாம இருக்கணும்னா நம்ம செய்ய வேண்டியது தேவன் அங்கீகரிக்கிற குணலட்சணங்கள் மற்றும் சத்தியங்கள் என்ன அப்படின்னு இருதயத்தில் நாம என்ன பண்ணணும், நாம முடிவு செஞ்சு உறுதியா வச்சுக்கணும். அதனால்தான் அங்க சொல்றாரு, நீ கற்றுக்கொண்டவைகளில் அந்த 14 வசனம் படிங்க, அதுலயே 2 Timothy 3:14 பாரு, நீ கற்று அப்புறம் அதுல நீங்க நிலைத்திருங்க. ஏன்னா நீங்க யாருக்கிட்ட இருந்துட்டு பாருங்க எவ்வளவு அந்த வார்த்தை புரியுதுங்களா, உங்களுக்கு யார் போதிச்சான்னு உனக்கு தெரியுமே, யார் போதிச்சா, நம்ம யார் போதிச்சுட்டு இருக்கா இன்னைக்கு இரண்டாம் வருகையில யார் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறான், நம்முடைய ரட்சகர் கிறிஸ்தியர் இரண்டாம் வருகையில அவருடைய அந்த பிரசன்னத்தின் வெளிச்சம் ஒளியில நம்ம நடந்துட்டு இருக்கிறோம். அவர் தான் போதிச்சிருக்கிறார். இன்னைக்கு ஒரு டாக்டரின்னு நீங்க சத்தியத்துக்குள்ள வரும் பொழுது நம்முடைய காதுகளுக்குள்ள போயிருக்குதுன்னா யார் பிரசங்கிச்சா, இங்கிருந்து பேசுற பிரதர் இல்ல, யார் பேசிருக்கிற சொல்றாரு, அது நீ யார்கிட்ட இருந்து கற்றிருக்கிறா, நீ அரைச்சிருக்கிறையே கத்தர் ஏற்றுக்கு நம்ம பெற்றிருக்கிறோம் இல்லீங்களா. ஆனா விஷயம் பாருங்க, நீங்க நினைச்சிருக்கணும் எதுல, நீங்கள் கற்று அப்புறம் கற்றுக்கொள்ளுதல் ஒரு கேங்கா உட்காந்துட்டு ஒரு குரூப்பா உட்காந்துட்டு ஒருத்தர் பேச நம்ம எல்லாரும் கேட்கிறோம், கற்றுக்கொள்ளுகிறோம். ஆனா அதுக்கப்புறம் ஒரு ஸ்டடி இருக்குது, பர்சனல் ஸ்டடி, தனிப்பட்ட முறையில நாம கற்றுக்கொண்டது சரிதானா, வசனங்களின் படி இருக்குதா, தேவனுடைய வார்த்தை அங்கீகரிக்குதா, நீங்க என்ன பண்ணுங்க நிச்சயத்து கொள்ளுங்கள், கன்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த பர்சனல் ஸ்டடி நமக்குள்ள நிறைய சமயங்கள் என்ன பண்றது இல்ல, வருவதே கிடையாது, நிச்சயத்து கொள்றதே கிடையாது. அப்ப நம்ம இங்க கேட்டோம்னா சில சமயங்கள்ல கேள்வி கேட்கலாம், பிரதர்ஸ் அப்ப பர்சனல் ஸ்டடின்னு சொல்றீங்க, தனிப்பட்ட முறையில படிக்கணும்னு சொல்றீங்க அப்படின்னா அந்த ஒரு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ண, எப்படி நிச்சயம் பண்றது. தேவன் சகோதர சகோதரில் அநேக வாய்ப்புகள் வச்சிருக்கிறார். ஒருத்தர் போய் பர்சனலா புக் எடுத்து புரட்டி படிக்கிறத அந்த வாய்ப்பினால என்ன பண்ணலாம், ஒருத்தர்கிட்ட கேட்டத 4 பேர்கிட்ட போய் திரும்ப திரும்ப கேட்டு என்ன பண்ணலாம், கன்ஃபார்ம் பண்ணலாமா இல்லையா, 4 பேர்கிட்ட வித்தியாசம் ஆங்கிள் கேட்டு என்ன பண்ணலாம், இது கரெக்டா இந்த சத்தியம் வசனங்களின் படி இருக்குது, வசனத்தை சொல்ல என்ன பண்ணலாம், நாம கன்ஃபார்ம் பண்ணலாம். சோ அந்த நிச்சயத்தை கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் என்னது, கற்று அப்புறம் நிச்சயத்து கொண்டு அதுல நீங்க தான் இருக்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்ப இன்னைக்கு சபையில நம்ம பார்க்கும் பொழுது நம்ம ஸ்ரூத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் வரும் பொழுது தேவன் நிச்சயமா, இது ஒரு முக்கியமானது, தேவன் யாரையும் வந்துட்டு எல்லாரையும் வந்துட்டு அந்த எப்படி சொல்றாரு, அந்த காலத்துல இருந்துட்டு எதுக்குள்ளதான் கூப்பிடுறேன், ஆச்சரியமான வழிகளைதான் வருவோம் சரிங்களா. ஆனா வந்துட்டு சில சமயங்கள்ல வேற விதமான போதனைகள் கேட்கும் பொழுது அது கூட என்ன பண்ணிடுறாங்க, இது கூட சரிதான் சொல்றது, நியாயமா தான் இருக்குது, அவங்க கூட என்னதான் சொல்றாங்க, வசனத்தான் சொல்றாங்க, சொல்லிக்காம என்ன சில பேர் சில சமயங்கள்ல சில சகோதர சகோதரிகள் அந்த வேதம் கர்த்தருடைய வார்த்தை அங்கீகரிக்காத போதனைகளை கூட என்ன பண்ணிடுறாங்க, நம்பிடுறாங்க, விசுவாசிடுறாங்க. ஜெயங்கிறது தான் நம்ம கேள்விங்க, இங்கதான் அங்க சொல்லிட்டாங்க, நீங்க ஒரு முக்கியமான வேலை செய்யல, நீங்க என்ன பண்ணணும், கற்றீங்க, நெக்ஸ்ட் என்ன போயிடுக்கணும், நிச்சயத்துக்கொள்ளணும், பர்சனலா கன்ஃபார்ம். ஜெபம் பண்ணீங்களா, உங்களுடைய விசுவாசம் அப்படியே உறுதியா நிக்கிதா அந்த விஷயத்துல? ஆனா அது செய்யாதப்போ இப்ப வேற ஒரு போதனை வரும் பொழுது நமக்கு அது கூட எப்படி தெரியும்? நம்ம பார்வைக்கு ரொம்பவுமே சரியா இருக்கும் பொழுது அங்க பார்க்கிறோம் அது ஒரு வஞ்சனையா போயிடும். அதனால இன்னும் ரெண்டு வருஷம் நீங்க படிங்க எபிரேய 1 அதிகாரத்துல இதே விஷயம் சொல்றாரு. 2 அதிகாரம் 1 வசனம் படிங்க.
ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாத படிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும்.
பாருங்க, கேட்டவைகளை விட்டு
விலகாத
படிக்கு மிகுந்த ஜாக்கிரதையாய் புரிந்தங்களா வசனத்துடைய அர்த்தம்? நான் சொல்ல வேண்டும் அவசியம் இல்ல. கேட்டவைகளை நீங்க விட்டு என்ன ஆயிடக்கூடாது, விலகிடக்கூடாது. அதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, கேட்டவைகளை அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய். நீங்க கூட வார்த்தை பிரிச்சு பாத்தீங்கன்னா நீங்க கேட்டவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கேட்கறது ஒரு விஷயம், ரொம்ப ஞானமா கேட்டுட்டு அப்புறம் போய் ஆராய்ச்சி பண்றது இன்னொரு விஷயத்தை பத்தி இருக்க கூடாது. அது என்ன சொல்லுது, அந்த புக்கு அந்த ஆராய்ச்சி வேண்டாம், அந்த ஆராய்ச்சி பண்ணவே கூடாது. ஒன்ஸ் நீங்க சத்தியம் இதுதான் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா இதுல இருந்து நம்மளை வழி விலகச்சிருக்க அநேக விதமான வச்சனைகள் சாத்தானு ஏற்படுத்திட்டு இருப்பாரு. அங்க போய் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க, நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அந்த முயற்சி வேண்டாம். அதான் சொல்றாரு, நீங்கள் கேட்டவைகளை விட்டு விலகாத படிக்க அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். மறுபடியும் தனிப்பட்ட முறையில கன்ஃபார்ம் பண்ணுங்க. நிறைய அதுக்குள்ளேயே மறுபடியும் போயிட்டு நீங்க அந்த உபதேசங்களை நீங்க ஆழமாக சிந்திச்சு பார்த்து ஏற்றுக்கொள்ளுங்க. இன்னொரு வசனம், 3 அதிகாரத்துல 14 வசனம் படிங்க.
நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை
பாருங்க, நீங்க ஆரம்பத்துல என்ன நம்பிக்கை கொண்டிருந்தீங்களோ அந்த நம்பிக்கைய முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாக. சகோதர சகோதரி, ரொம்ப எளிமையா தேவன் சொல்றார், ஆரம்பத்துல நீங்க இந்த வெளிச்சத்துக்குள்ள வரும் பொழுது என்னுடைய குமாரனே உங்களுக்கு தெளிவான சத்தியங்கள் கொடுத்திருக்கிறார், அந்த சத்தியங்களின் மூலம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கூட கொடுத்திருக்கிறார். அதுவே நீங்க கடைசி வரைக்கும் என்ன பண்ணுங்க, பற்றி கொண்டிருங்க உறுதியா. ஏனென்றால் போக போக உங்களுக்கு என்ன ஆகும், சாத்தான் இந்த 2வது கருவியாகிய வஞ்சனை கள்ள போதனைகள் கர்த்தருடைய வார்த்தை அங்கீகரிக்காத விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருப்பார். அதுதான் அங்க விஷயம். அப்போ இந்த நம்ம சொல்லும் பொழுது இந்த 2 விதமான வஞ்சனைகள் குணலட்சணங்களை வளர விடாம சாத்தானு சில பக்தி வைராக்கியத்திற்கு ஏதுவல்லாத குணலட்சணங்கள் நமக்குள்ள கொண்டு வருவார். இந்த மாதிரி கீழ் பேச்சுக்கள் ஆகாத சம்பாஷணை, இது தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு நம்ம எழுத்து செல்லாது. வேற ஒரு சாயலுக்கு இது ஒரு வேற ஒரு வழி, அந்த வழி அந்த வழிக்கு நம்ம போகணும், இந்த வஞ்சனைக்குள்ள மாட்டப்படாது. அதே சமயத்துல நெக்ஸ்ட் என்ன சொல்ற, கள்ள போதனைகள் சத்திய ஞானத்துல வளர விடாது நம்மை. அப்போ இந்த இது தப்பிச்சு கொள்ளணும்னா நம்ம என்ன பண்ணணும் சொல்ற, ரொம்ப கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நீங்க கற்றுக்கொண்ட விஷயங்களை நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள், நீங்க கேட்டவைகளை உற்று கவனிச்சு பாருங்க, உறுதியா பற்றி கொள்ளுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இன்னைக்கு இந்த கடைசி நாட்கள்ல இந்த புது சிருஷ்டியா வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு ஒருத்தருக்கும் அங்க. அப்ப இந்த ஸ்டாண்டர்ட் எல்லாம் சகோதர சகோதரி, இதெல்லாம் என்னன்னா கர்த்தர் இயேசுனுடைய ஈடுபலி, அது மேல விசுவாசம். அதே சமயத்துல இந்த கடைசி நாட்கள்ல அந்த ஹார்வெஸ்ட் மெசேஜ், அறுவடை சத்தியம் தேவன் கொடுத்திருக்கார். இந்த சத்தியங்கள்ல அந்த ஞானத்துல நாம ரொம்ப கிளியரா இருக்கணும். அப்போ வஞ்சிக்கிற விஷயங்கள் கூட என்னென்ன வஞ்சிக்கிற விஷயங்கள் சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டோம்னா நமக்கு லிஸ்ட் கிடைக்காது. எப்படி வந்துட்டு திசை திருப்புற விஷயங்களுக்கு லிஸ்ட் போட முடியாதோ, நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் திசை திருப்பும். அதே போல வஞ்சிக்கிற விஷயங்களுக்கு நாம என்ன பண்ண முடியாது, லிஸ்ட் போட முடியாது. ஆனா 2 கேள்வி நமக்குள்ள நம்ம கேட்டுட்டு அதன் மூலம் வஞ்சனையிலிருந்து தப்பிச்சுக்கொள்ளலாம். அந்த 2 கேள்வி என்னன்னா, தேவன் அங்கீகரிக்கிற அந்த குணலட்சணங்களும் அந்த போதனைகளும் என்னவென்று உங்களுடைய இதயத்தில் நிச்சயித்து கொண்டிருக்கலாம். ஒரு கேள்வி கேளுங்க, அப்படின்னா கேள்வி கேட்டு நோ அப்படின்னு ஆன்சர் பண்ண என்ன பண்ணணும், அதை முதல்ல என்ன பண்ணுங்க, நிச்சயத்து கொள்ளுங்க ஃபர்ஸ்ட், சரிங்களா? அப்போ நெக்ஸ்ட் இனிமேல் இது நிச்சயத்து கொண்டதுக்கு அப்புறம் இந்த ஸ்டாண்டர்டுக்கு, இந்த ஒரு நிலைக்கு, தேவன் அங்கீகரிச்ச விஷயத்துக்கு, சரிங்களா, அதை மனசுல வச்சிருக்கீங்களா? இப்ப யாராவது உங்ககிட்ட ஏதாவது விஷயங்கள் பேசினா, ஏதாவது போதனைகள் சொன்னா, அல்லது உங்களுக்குள்ளாகவே ஏதாவது வினோதமான சந்தேகங்கள் வந்தா நீங்க செக் பண்ணுங்க, உங்களுக்குள்ள வர சஜஷன்ஸ் தேவன் அங்கீகரிக்கிற அந்த குணலட்சணங்களுக்கும் போதனைகளுக்கும் ஒத்தி இருக்குதான்னு என்ன பண்ணுங்க, கம்பேர் பண்ணி பாருங்க. இல்லையா அது என்னது, அது வஞ்சனை. இது ரெண்டையும் நாம செய்யும் பொழுது நம்ம இந்த வஞ்சனைகளுக்கு நம்ம வந்துட்டு காத்துக்கொள்ளலாம். இது ஒரு வகையில மென்டல், அதாவது மனதளவில் நம்ம கூட வரக்கூடிய வஞ்சனைகளை நம்ம காத்துக்கொள்ளலாம். ஆனா இன்னொரு விஷயம் கூட இருக்கு, இதெல்லாம் செஞ்சு கூட நம்ம வஞ்சிக்கப்பட்டுடலாம். எப்படி அப்படின்னா வசனம் படிங்க, யாக்கோபு 1:22.
நீங்கள் உங்களை
ஆமா புரியுதுங்களா? இப்போ இரண்டாவது நமக்கு எப்படி ஒரு வஞ்சனை இருக்கிறது பார்க்கிறோம். திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் இருந்துட்டாலே நாம் என்ன ஆயிடுவோம்? வசனத்தை கேட்கிறோம், நிச்சயம் படுத்திக்கொள்றோம், ஆனா அது மாத்திரம் தான் செய்யறோம்னா கூட என்ன ஆயிடும்? நமக்கு வஞ்சனை இருக்கு. ஏன், எப்படி? அதை நீங்க வாழ்க்கையில என்ன பண்ணணும்? செய்கிறவர்களாய் காணப்படணும், செய்கிறவர்களாய் காணப்படும். கிரியைகள் வேணும் சகோதர சகோதரிகளே. அந்த கேட்டுக்கொண்டு பெற்றுக் கொண்டிருக்கிற அந்த சத்தியத்திற்கு இசைந்த கிரியைகள் வேணும். இசைந்த கிரியைகள்னா இசைந்த கிரியைகள் தான் இல்லைங்களா? அந்த கிரியைகள் இல்லாட்டி கூட நீங்க என்ன ஆயிடுவீங்க? சத்தியத்தையே கேட்டெடுக்கிறீங்க, நிச்சயம் அறிந்தா கூட என்ன ஆயிடுவீங்க? நீங்க வஞ்சிக்கப்பட்டுடுவீங்க. அப்ப கிரியைகள்ல உங்களுடைய சத்தியத்தின் அந்த ஓட்டத்தை நீங்க காண்பிக்கணும். இன்னும் ரெண்டு வசனங்கள் படிக்கலாம். கலாத்தியர் 6:7-8 வசனம் படி. உங்களுடைய கிரியைகள் மாம்சத்திற்கு ஏற்ற கிரியைகளா இல்லாமல் ஆவிக்குரிய கிரியைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் விதைங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ சகோதரர்களே, இது வந்துட்டு நம்ம பார்த்தோம் இரண்டாவது ஒரு கருவி. இப்போ மூன்றாவது கருவி என்ன அப்படின்னா சந்தேகம். சந்தேகங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில நாம் இருக்க பொழுது சாத்தான் பயன்படுத்துறார். இந்த சந்தேகங்கள் கூட நம்ம என்ன பண்ணிடும்னா, இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, திசை திருப்புறது எப்படி பண்ணுவோம்? நம்ம ஓட்டத்தை ஸ்லோ டவுன் பண்ணும். அதே சமயத்துல வஜனைகள் என்ன பண்ணும்? வேற ஒரு வழியில வழி நிறுத்தி சென்றோம். இந்த சந்தேகம் வந்துச்சுன்னா என்ன ஆகும் நம்முடைய ஓட்டத்துல? ஜஸ்ட் அப்படியே நீங்க ஒரு எக்ஸாம்பிள் திங்க் பண்ணி பாருங்க. இப்ப ஆபீஸ் கிளம்பி ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு சந்தேகம், நீங்க போற வழி சரிதானா இல்லையா? டக்குன்னு என்ன பண்ணுவீங்க? தப்பா என்ன பண்ணுவீங்க? ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல சந்தேகம் வந்துச்சுன்னா என்ன ஆயிடும்? ஃபர்தர் க்ரோத்தே இல்ல, ஸ்டாப். அந்த ஸ்பாட்ல நின்றுவீங்க. அந்த ஸ்பாட்ல நின்றுட்டு முடிச்சுட்டு யோசிச்சு 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 பின்னாடி கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வேற ரூட்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா முன்னால் மாத்திரம் போக மாட்டோம். அப்ப பாருங்க, சாத்தான் திசை திருப்ப பாக்குறாரு, வழி விளக்க பாக்குறாரு, ரெண்டுமே நடத்தினா கடைசியில் என்ன பண்ண வைக்கிறாரு? நீங்க நிக்கிற நீங்க நடந்துட்டு இருக்கிற இடத்துல அப்படியே நிக்கிற மாதிரி இந்த சந்தேகங்கள் விட்டுடா. சந்தேகங்கள் வந்தா நம்ம அப்படித்தாயிடுவோம், திடீர்னு திகச்சு போயிடுவோம் இல்லைங்களா? அப்ப இந்த சந்தேகங்கள் எப்படி வரும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில? அடுத்து நமக்கு நிறைய சந்தேகங்கள் வரும், வினோதமான சந்தேகங்கள். ஆனா கிளியரா அந்த சந்தேகங்கள் சாத்தான்த கொண்டு வர வரும். சந்தேகம் என்ன மாதிரி வரும்னா, நாம போயிட்டு இருக்கிறது சத்தியம் தானா வரும் அந்த சந்தேகம். வந்திருக்கிறீங்களா யாருக்காவது? எனக்கும் வந்திருக்கு. பர்சனலா பர்சனலா வந்து திடீர்னு வந்துச்சு. என்ன, நம்ம எல்லாம் விட்டு போயிட்டு இருக்கிறோம், ஒருவேளை இது இல்லைன்னா நம்ம நிலைமை என்ன? எப்படிப்பட்ட சந்தேகம் பாருங்க. அடுத்த நாள் சப்ஜெக்ட்ல அடி வாங்க பயங்கரமா. ஒரு பிரதர் அப்படியே சொல்றாரு, தேவன் கொடுக்கறாரு இந்த மாதிரி சில சஜஷன்ஸ் வரும், இதெல்லாம் சாத்தானுடைய டெம்டேஷன்ஸ் அப்படிங்கிற அப்படியே நன்றி சொல்லிட்டாரு. ஆனா அந்த டாட் வந்து பாருங்க எப்படி வருது பாருங்க. என்னன்னா, நம்ம போயிட்டு இருக்கிற வழி சரிதானா? யாரையோ நம்பிட்டு எதையோ நம்பிட்டு நாம எதெல்லாம் பெருசா நம்பி இருந்தோமோ அது எல்லாம் விட்டுட்டு போயிட்டு இருக்கிறோமே, இந்த பாதை சரிதானா? சந்தேகம் சில சமயங்கள்ல வரும், சாத்தானுடைய வஞ்சனை. அப்போ அந்த வஞ்சனை இருப்பா, இது ஒரு வஞ்சனை. அப்புறம் தேவன் நம்ம கூட இருக்கிறாரா இல்லையா? கை விட்டுட்டாரா? பரிசுத்தாவி நமக்குள்ள இருக்குதா இல்ல இல்லையா? இந்த மாதிரி சந்தேகங்கள் புது சிருஷ்டிக்கு கண்டிப்பா வரும். ஒரு ஒரு ஸ்டேஜ்ல அப்படியே சாத்தான் உள்ள கொண்டு வருவாங்க. ஆனா இந்த மாதிரி சந்தேகங்கள் வந்துட்டா நினைச்சு பாருங்க, தேவன் ஒரு மறுபடியும் ஒரு கிளியரா ஒரு பதில் சொல்ற வரைக்கும் நம்ம என்ன ஆயிடுவோம்? அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நம்ம மனநிலை எல்லாம் வேற எங்கேயோ போயிட்டு இருக்கும் இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி சந்தேகங்கள் சாத்தான் கொடுக்கிறார். அப்போ இந்த சந்தேகங்களுக்கு நாம் என்ன தீர்வு தான் நாம் சொல்ல முடியும்? சந்தேகமே வராது. யாருக்கு? ஒரு விஷயத்தின் மேல சந்தேகமே வராது. அந்த விஷயத்தின் மேல ரொம்ப விசுவாசம், உலக நம்பிக்கை. விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சந்தேகங்கள்ல நாம அகப்படாமல் இருக்கணும்னா சகோதர சகோதரிகளே, விசுவாசம் தான். அப்போ பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற கிறிஸ்துவனுடைய குணலட்சணங்கள்ல விசுவாசத்திற்கு தந்திருக்கிற முக்கியத்துவம் மாதிரி வேற எதுக்குமே தரல. ஏன்னா விசுவாசம் ஒரு ஒருத்தருடைய புது சிஷ்யனுடைய வாழ்க்கையிலும் அவ்வளவு ரொம்ப முக்கியம். அப்ப விசுவாசம் ஒரு விளக்கம் கேட்டோம்னா என்ன பதில் சொல்லுவோம் நம்ம? எபிரேயர் 11:1 சொல்லுவோம். வசனம் படிங்க.
பாருங்க
விசுவாசம் அர்த்தம், அருமையா அர்த்தம். ரொம்ப எக்ஸாக்ட் மீனிங் விசுவாசம்னா என்ன அப்படின்னா, காணப்படாதவைகளின் நிச்சயம் அப்படின்னா, உன நம்மளால பார்க்க முடியல ஆனா அது நிச்சயமா இருக்குதுன்னு நாம என்ன பண்றோம்? நம்புகிறோம். அப்படி நம்புறோம் இல்லீங்களா, அதை எந்த அளவுக்கு உறுதியா நம்புறீங்களோ அதுக்கு பேர் என்ன? அது அர்த்தம் நீங்க எப்படி பிடிக்கணும்னா பேக்ல இருந்து கொண்டு வரும். காணப்படாத விஷயம், கண்ணுக்கே தெரியல, ஆனா நான் நம்புறேன் நிச்சயமா அது இருக்குதுன்ட்டு. அந்த நம்பிக்கையில ரொம்ப உறுதியா இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் என்ன? நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்போ விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்துட்டு சொல்ல போதே இது மென்டல் சப்ஸ்டன்ஸ் அப்படி சொல்றாரு. இதெல்லாம் உங்களுடைய இருதயத்தை உங்களுடைய மனது சம்பந்தப்பட்ட விஷயம். அதே சமயத்துல விசுவாசம் என்று சொல்லும்பொழுது வெறுமனே விசுவாசமா இருக்கக்கூடாது. அது என்ன ஆகணும்னா நாளுக்கு நாளு உறுதி ஆயிட்டு இருக்கணும், கல் மாறி ஆயிட்டு இருக்கணும் அந்த விசுவாசம். அப்படி ஒரு நிலைமைக்கு வந்த விசுவாசம் தான் எந்த ஒரு சமயத்திலயும் நம்மள காப்பாற்றும் இல்லைங்களா? அந்த ஒரு விசுவாசம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சொல்றோம் பார்க்கிற சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த விசுவாசத்துல நம்ம இந்த விசுவாசம் பத்தி சில வார்த்தைகள் நான் படிக்கிறேன், இங்கிலீஷ்ல படிச்சு தமிழ்ல சொல்றேன் பாருங்க. இட் இஸ் கிரிட்டிக்கல் அண்ட் பிலீவ்ஸ் ஒன்லி அப்பான் குட் எவிடன்ஸ். உண்மையான அதே சமயத்துல உறுதியான விசுவாசம் என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா, நல்ல ஸ்ட்ராங்கான என்ன சொல்றது ஆதாரங்களை மாத்திரம் தான் அந்த விசுவாசம் என்ன பண்ணும், நம்பும். புரியுதுங்களா? ஒரு உறுதியான விசுவாசம் எப்படி எந்த விஷயங்களை நம்பும் அப்படின்னா எப்படி சொல்றது, சரியான நிரூபணங்கள். புரியுதுங்களா? ரொம்ப ஸ்ட்ராங் ப்ரூஃப் அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை தான் அது என்ன பண்ணும், உண்மையான விசுவாசம் ஏற்றுக்கொள்ளும். சும்மா ஏதோ விஷயங்களை ஏற்றுக்கொள்ள, ஏன்னா அந்த விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே சமயத்துல இட் கிரிட்டிசைசஸ் க்ளோஸ்லி அண்ட் டிஸ்டிங்விஷஸ் பிட்வீன் த டீச்சிங்ஸ் ஆஃப் மென் அண்ட் சப்ஸ்டான்சியேட்டட் வேர்ட் ஆஃப் காட். அந்த விசுவாசம் என்ன பண்ணுன்னு பாத்துட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தைகள் அங்கீகரிக்கிற விஷயம் எதுன்னு ரொம்ப கிளியரா வித்தியாசப்படுத்தி பார்க்கும். அதே சமயத்துல இல்ல, தேவனுடைய ஞானம் மாத்திரம் இல்ல, கொஞ்சம் அப்படியே தந்திரமா மனுஷனுடைய ஞானமும் மிக்ஸ் ஆயிட்டு இருக்குது அப்படின்னா இதையும் இந்த விசுவாசம் என்ன பண்ணும், ரொம்ப கிளியர். அதாவது என்ன சொல்றாரு அருமையான வார்த்தை என்ன பாத்தீங்கன்னா, இட் கிரிட்டிசைசஸ் க்ளோஸ்லி அப்படின்னா அது கரெக்டா வியாக்கியானம் பண்ணி பார்க்கும். ஒருவேளை நம்ம கேட்கல, என்ன பிரதர் இப்படி கேக்குறீங்க நீங்க, நம்பிக்கையே இல்லாம அப்படின்னா அது நம்பிக்கை இல்லாம இல்ல, நான் இனிமேல் விசுவாசிக்க போற விஷயத்தை நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நான் என்ன பண்றேன், செக் பண்ணணும். அந்த உண்மையான விசுவாசம் உறுதியான விசுவாசம் அது பண்ணும். இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பாருங்க, நம்ம கிட்ட கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ பிரதர் எது சொன்னாலும் என்ன பண்ணிடும், சரி பிரதர் சொல்லிட்டாரு பட் ஆனா இங்க அப்படி இல்லை. உண்மையான விசுவாசம் நமக்குள்ள நிலை தாங்கணும்னா நாம என்ன பண்ணணும், யார்கிட்ட இருந்து வந்துட்டாலும், அதான் யோவான் சொன்னார் இல்லீங்களா, நீங்க எல்லா போதனையும் நம்பிட வேண்டாம், எல்லாரையும் என்ன பண்ணுங்க, நீங்க தேவனால் உண்டானதா மனுஷனால் உண்டானதா செக் பண்ணுங்க, அதான் சொல்லிட்டாரு. அது தேவனால் உண்டானதா மனுஷனால் உண்டானதா எப்படி கண்டுபிடிப்பீங்க? தேவனால் உண்டானதுன்னா தேவனுடைய வார்த்தைகள் அங்கீகரிக்கும் அந்த விஷயங்களை, அந்த கருத்துக்களை அங்கீகரிக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இந்த வசனம் இந்த விசுவாசத்துல கூட சகோதர சகோதரிகளே, நம்ம ஒரே நிலையில இருக்கக்கூடாது, போக போக சந்தேகங்கள் தான் வரும் சரிங்களா. இவர் கரெக்டா, இவர் சொல்றது கரெக்டா, சந்தேகம் வரும். அவர் பேசின விஷயம் கரெக்டா, அவர் நடக்கிற விதம் கரெக்டா, சந்தேகம் வரும். நாம நடக்கிறது கரெக்டா, சந்தேகம் வரும். தேவன் நம்ம கூட தொடர்பு வச்சிருக்காரா, சந்தேகம் வரும். ஆவியில தான் இருக்கிறோமா இல்லையா, சந்தேகம் வரும் இல்லைங்களா. இந்த சந்தேகங்கள் சாத்தான் சொல்லும் பொழுது ஒரு புது சிருஷ்டி எந்த அளவுக்கு உஷாரா இருக்கிறாரோ அந்த அளவுக்கு சந்தேகங்கள் என்ன பண்றாரு, அனுமதிச்சுட்டே இருக்க. சில சமயங்கள் என்ன போயிட்டு வர்றா சாத்தானு, நம்ம ஒரு சின்ன தலைவீனம் செஞ்சிருப்போம், தப்பு செஞ்சிருப்போம், ஆனா அந்த தவறை தேவன் கிட்ட மன்றாடி இருப்போம், தேவன் கூட என்ன பண்ணிருப்பார், மன்னிச்சிருப்பார். ஆனா சாத்தான் என்ன பண்ணிடுவார் தெரியுங்களா, நமக்குள்ள நாம சரியில்லை, சரிதானா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை என்ன பண்ணிடுவார், கொண்டு வந்துருவார். எப்படி கொண்டு வருவார்னா, அந்த சின்ன பலவீனத்தை பூத கண்ணாடி வச்சு என்ன காமிச்சிருவார், பெருசா காமிச்சிருவார். நீங்க நம்ம பாக்குறோம், நம்ம தேவன் எப்படி இருக்கிறார்னா எல்லா அக்கிரமங்களையும் மன்னிக்கிறதுக்கு கிருபி உள்ளவரா இருக்கு. எவ்வளவு பெரிய வார்த்தை இல்லைங்களா. ஆனா சில சமயங்கள் என்னன்னா சின்ன தப்பு பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிருப்போம், ரொம்ப நாளைக்கு நம்மையே நொந்துட்டு இருப்போம், நம்மையே நொந்துட்டு அந்த ஒரு வரியிலேயே இருப்போம். அப்புறம் ஸ்பிரிச்சுவல் க்ரோத் பத்தியே யோசிக்க மாட்டோம், அப்படியே ஃபெட்அப் ஆயிட்டே இருக்கும். இது ஒரு வஞ்சனை. ஏன்னா உங்களை என்ன பண்ணிட்டாரு, அந்த என்னன்னா அந்த வஞ்சனை வந்துட்டு என்ன ஆயிடுனா, நான் தேவனுக்கு உகந்தவன் அல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் உள்ள வந்து மனசுக்குள்ள. ஏன்னா நான் இந்த தப்பு செஞ்சுட்டேன், இந்த தப்பு செஞ்சு. ஆனா தேவன் என்ன பண்ணிருப்பாரு, அதை தவிர மன்னிச்சிருப்பாரு, மன்னிச்சுட்டு நீ நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வை அப்படின்னு எதிர்பார்ப்பார். ஆனா இங்க என்ன ஆயிட்டு இருக்கும், சாத்தானுடைய வஞ்சனை, ஒருத்தர் அப்படியே பின்னால தள்ளிட்டு எக்ஸாகரேட் பண்ணிடுவார் சரிங்களா. அந்த சின்ன தலையினங்கள் சின்ன தவறுகள் என்ன பண்ணிடுவார், ரொம்ப பெருசாகிடுவார். இல்லாட்டி என்ன சொல்லலாம், தேவன் மன்னிச்சுட்ட விஷயத்துக்கு என்ன பண்ணிடுவார். அப்ப இதெல்லாம் என்னன்னா நமக்குள்ள நம்முடைய இருதயத்துக்குள்ள நடக்கிற விஷயங்கள். ஏன்னா இந்த சந்தேகம் சாத்தான் கொடுக்கிறாரு. அப்போ இதுல இருந்து கூட வரணும்னா விசுவாசம், நமக்கு ஒரே ஒரு ஒரு விசுவாசம், ஒரே ஒரு தீர்வா இருக்கு. அப்போ ஜூன் மாதம் 4வது தேதியில இருக்கிற மன்னால ரசல் சொல்ற ஒரு விஷயம், இட் இஸ் யுவர் ஃபெய்த் தட் இஸ் ஆன் ட்ரையல் நவ். உங்களுடைய விசுவாசம் தான் இப்போ பரிசோதிக்கப்படுது, வேற எதுவும் இல்ல. உங்களுடைய விசுவாசம் தான் பரிசோதிக்கப்படுது. அப்ப வந்துட்டு நீங்க ஒரு என்ன சொல்ற அக்னியில போடப்பட்டிருக்கிறீங்க, உங்க விசுவாசம் பரிசோதிக்கப்படுவதற்காக. அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. என்னன்னா சமன் ஆலிவர் கரேஜ் உங்களுடைய முழு பலத்தையும் திரட்டி என்ன பண்ணுங்கன்னா, பொறுமையோட அதே சமயத்துல சகிப்புத்தன்மையோட உங்களுக்கு தந்திருக்கிற அந்த நம்பிக்கையை விடாமல் பிடிச்சு கொள்ளுங்கள். ஆனா அநேக விதமான வஞ்சனைகள் வருது சாத்தானான சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த விசுவாசத்துல நம்ம உறுதியா இருக்கிறது நமக்கு முக்கியமான ஒரு போதனை. கடைசியா சாத்தானுக்கும் நமக்கும் வரக்கூடிய இந்த போராட்டத்துல அப்ப சாத்தான் பயன்படுத்துற முதல் கருவி திசை திருப்ப பாக்குறாரு, தப்பிச்சிட்டோம். அடுத்து வலி விலக பாக்குறாரு, வஞ்சனையின் மூலம் தப்பிச்சிட்டோம். இல்லாட்டி அதே இடத்துல நிக்க வைக்கிறாரு, சந்தேகங்களின் மூலம் தப்பிச்சிட்டோம். இப்ப நாலாவது அவர் பயன்படுத்துறாரு ஒரு கருவி. இந்த கருவி என்னன்னு பார்க்க பொழுது டிசப்பாயின்மெண்ட்ஸ். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில உலகமாக இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கலாம், சில ஏமாற்றங்கள், சில சோர்வுகள். ஏமாற்றங்கள் சொல்லும்போது என்ன ஏமாற்றம், நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்த்திருப்போம், ஒரு வகையில ஒரு நிலையில இப்படி வரும், இப்படி சம்பவிக்கும் அப்படின்ட்டு. ஆனா அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி இல்ல, அதுக்கு எதிர்மறையான காரியங்கள் நடக்கும் போது அது என்னது, ஏமாற்றம், சோர்வு, டிசப்பாயின்மெண்ட்ஸ். இந்த சோர்வு வந்துச்சுன்னா இது ரொம்ப சீரியஸ் கண்டிஷன். என்னன்னா நம்ம எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆயிடுவோம். புரியுதுங்களா, ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி எதிர்பார்த்து எதிர்பார்த்தே இருக்கிறோம், நடக்க என்ன ஒரு கண்டிஷன் என்ன வருவோம், அதை அப்படியே விட்டுட்டு போயிடும், சோர்ந்து போறதாத்தான். அப்படின்னா இந்த ஓட்டத்திலிருந்தே விலக போற மாதிரியான சில சோர்வுகள் வாழ்க்கையில அங்க சாத்தான நமக்குள்ள அங்க குடுக்கறது நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இது வந்துருச்சுன்னா நமக்கு நல்லா புரிஞ்சுக்கலாம், ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஒரு சோர்வு வந்துருச்சுன்னா, ஒரு ஏமாற்றம் வந்துருச்சுன்னு இது நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க தெரியல. ஒரு ஏமாற்றம் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல, ஒரு சோர்வு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சியில வந்துடுச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது, அவ்வளவுதான். அவர் ரொம்ப பொந்து போயிட்டு அவரே விலகி போயிடுவார். இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் தான் இந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட் சாத்தான் கொடுக்கிறார். ஆனா இது நம்ம ஜெயிக்கலாம், இது கூட ஈஸியா ஜெயிச்சிடலாம். எப்படி ஜெயிக்கலாம்னா, சோர்வு பொதுவா எப்படி வருது, இப்ப நமக்குள்ள ரெண்டு மனுஷன் இருக்காங்க இல்லீங்களா, பழைய மனுஷன் புதிய மனுஷன். இப்போ சோர்வு இல்லாட்டி ஏமாற்றம் உண்மையிலேயே வந்துச்சுன்னா அது யாருக்கு வந்தது, புது சக்திக்கு வந்ததா, பழைய மனுஷனுக்கு வந்ததா? சரி, பழைய மனுஷனுக்கு எப்படி சொல்றீங்க? இப்ப ஆவிக்குரிய விஷயத்துல வந்து எதிர்பார்க்கிறோம் நாமோ, அது நடக்கல, அப்ப அது யாருக்கு ஏமாற்றம், புது சிருஷ்டிக்கு தான். ஆனா நீங்க இது புது ஏமாற்றங்கள் எல்லாம் சோர்வுகள் எல்லாம் யாருக்கு வரது கிடையாது இல்லைன்னா, புது சிருஷ்டிக்கு வரதே கிடையாது. ஏன் வரதே கிடையாது, ஒரே வசனம், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு நடக்கிற சகலமும் இது புது சிருஷ்டிக்கான வசனம். அப்ப புது சிருஷ்டி உன் எதிர்பார்க்கிறார் இல்லீங்களா, நடக்கல என்ன நினைப்பார், இதுதான் தேவன் சித்தம். அப்போ ஏமாற்றம் யாருக்கு இல்ல, ஆனாலும் ஏமாற்றிட்டு ஏமாற்றத்துக்குள்ள இருக்கிறீங்கன்னா அது யாருடைய கிரியை, அப்போ பிளஷுடைய காரியம் எது, சோர்வு, ஏமாற்றம் பிசினஸ்ல வரும், ஃபேமிலியில வரும், சபையில வரும் இல்லீங்களா, நம்முடைய பர்சனல் ஓட்டத்துல வரும், ஆதிக்குரிய காரியங்கள்ல நாம முன்ன மாதிரி செயல்படலன்னு வரும் சோர்வு, இதெல்லாம் வரும். ஆனா இதெல்லாம் யாருடைய, யார் மூலமா வரும், மாம்ச பலவீனத்துல வரும் சகோதர சகோதரிகளை. புது சிஷ்யனுடைய குணலட்சணம் அல்ல சோர்வுங்கிறது, புது சிஷ்யன் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுவார், ரொம்ப ஃபைட்டா இருப்பார். என்னன்னா அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும். அப்போ அந்த வசனத்தை நம்ம முணுக்கம் நம்பணும், முழுக்க முழுக்க நம்பணும். போது இனி எந்த ஒரு விஷயம் வந்துட்டாலும் புது சிஷ்டி கரெக்டா சொல்லலாம், இல்ல இது தேவனுடைய, அப்ப நான் எதிர்பார்த்தேன் ஆனா நடக்கலங்க பொழுது அது யாருடைய சித்தம் இல்ல, தேவனுடைய சித்தம் இல்ல, இப்படி போறதுதான் தேவனுடைய சித்தம். அந்த நம்பிக்கை இருக்கும் புது சிருஷ்டிக்கு, அவங்க சோர்ந்து போக மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரமா. ஆனாலும் இதையுமே நமக்கு அநேக சமயங்கள்ல சோர்வுகள் வருது என்று சொல்லும் பொழுது இன்னைக்கு நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அந்த சோர்வு நம்முடைய மாம்சம் தனதீனம் பழைய மனுஷன் கொடுக்கறது. அப்போ இந்த இது எப்படி நம்ம இதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறதுனா, சோர்வுகள்ல இருந்து நம்ம எப்படி வெளிவரலாம், அது எப்படி மேற்கொள்ளலாம்னா, அந்த சோர்வான சமயத்துல நம்ம என்ன பண்ணணும், சந்தோஷப்படணும் இல்லீங்களா. ஏன்னா அதை நம்ம சொல்லணும், இப்ப ஒரு ஃபெயிலியரு சோர்வு வருது, ஆனா ஆக்சுவலா அந்த நேரத்தை என்ன பண்ணணும், தேவன் சித்தம் தான் நடந்திருக்கின்ற மனசுல என்ன வரணும், ஒரு சந்தோஷம். ஏன்னா நம்ம சொல்லிட்டு வந்திருக்கிறோம், இதாவது உமக்கு பிரியமானதையே செய்ய விரும்புகிறேன். நம்ம ஒன்னு எதிர்பார்க்கிறோம், அது நடக்கல, நடக்கலங்கும் போது அது யாருடைய சித்தம், தேவனுடைய சித்தம். அப்ப நமக்கு கூட எதுதான் பிரியம், தேவனுடைய சித்தம் எதாவது பிரியம் போது, அப்போ தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையில நடந்திருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், சந்தோஷம். அப்போ சோர்வுகள்ல டிலைட் எடுங்க, சோர்வுகள் ஏமாற்றங்கள்ல சந்தோஷப்படுங்க. இது உலகத்துல போய் சொன்னா சிரிப்பாங்க இல்லைங்களா? ஆனா புது சிருஷ்டி ரொம்ப கிளியர், உலகத்துக்கு இங்க அப்படியே தலைகீழா இருக்குது பாருங்க. சோர்வுனா அங்க சோர்ந்து போயிடுவாங்க. ஆனா இங்க என்ன சொன்னா தேவன், சந்தோஷப்படுங்க. ஏன்னா தேவனுடைய சித்தம் உங்க வாழ்க்கையில நடந்துக்குது நினைங்க. ஏன்னா நீங்க அப்படித்தான் சொல்லிட்டு ஒப்பு கொடுத்து வந்திருக்கீங்க, அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அப்போ கர்த்தர் இயேசு கூட சொல்லிட்டார், என்னுடைய சித்தம் அல்ல முடியும், சித்தத்தின் படியே ஆக கடவுள். அப்போ அந்த சோர்வுகள் ஏமாற்றங்கள் கூட நான்காவது மிக முக்கியமான கருவி சகோதர சகோதரர்களே. இதெல்லாம் நம்ம நான்கு கருவிகள் என்று சொல்லும் பொழுது இது ஒரு ஒருத்தருக்கே ஒரு ஒரு விதமா வரும். ஆனா இந்த நான்கு தான் முக்கியமான கருவிகள். இதை நானத்தான் பயன்படுத்துறாரு. ஆனா ஒருத்தருக்கு வஞ்சனை வேற விதமா வரும், ஒருத்தருக்கு சோர்வு வேற விதமா வரும் சரிங்களா? ஆனா இந்த திசை திருப்புற விஷயம், வஞ்சனை, மோசம் போக்குதல், சந்தேகங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஓட்டத்துல, அதே சேர்த்துல சில எதிர்பார்ப்புகள் கிடைக்காம போயிட்டு சில ஏமாற்றங்கள், இதெல்லாம் வரும் பொழுது இதெல்லாம் சாத்தானுடைய கருவிகள் சகோதர சகோதரர்கள். எதற்கு அப்படின்னா, நாம் இருக்கணும் ஒரே நோக்கத்துல கிறிஸ்துவனுடைய குணலட்சணங்களை நாளுக்கு நாள் வளரணும். அதே சமயத்துல இந்த ஏற்றக்கால சத்திய ஞானத்துல மேன்மேலும் பெருகணும். இந்த ரெண்டு விஷயத்தையும் அடைய விடாதபடிக்கு சாத்தான் எப்படி ஒரு புது சிருஷ்டியா நிறுத்துறாரு அப்படின்னா, இந்த நான்கு கருவிகள் தான். இந்த நான்கு கருவிகள் இருந்துட்டாலும் நாம் நிச்சயமா சாத்தானை ஜெயித்திடலாம். ஏன்னா ஒரு வசனம் தெரியும் நமக்கு, ஒன்னு குழந்தைய ரெண்டு குழந்தையர்ல 2:11, அவனுடைய தந்திரங்கள் கரெக்ட். இதெல்லாம் அவருடைய தந்திரம், இந்த நான்கு கருவிகளும். ஆனா இன்னைக்கு அந்த நான்கு கருவிகளும் நமக்கு என்ன இருக்குது தெரிஞ்சிருக்கிறேன்னு சொல்லும் வசனம் படிங்க. அந்த வசனம் ரெண்டு
குழந்தை மோசம் போகாத படிக்க அப்படி செய்தே, அவருடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே.
ஆமா, அவருடைய தந்திரங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும் பொழுது நாம தேவன். இன்னொரு வசனம் படிங்க, ரோமர் 8:31 வசனம்.
இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்?
தந்திரங்கள் நமக்கு தெரிந்திருக்கிறது, அது மாத்திரமல்ல தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். அப்ப ஒரு புது சிருஷ்டியா இந்த இடுகமான வாசல்ல அந்த ஒரே இலக்கு நம்முடைய குணலட்சணங்களை நம்ம வளரணும், நம்முடைய சத்திய ஞானத்திலே கூட நம்ம மேன்மேலும் பெறணும். இது நாம நிறைவேற்றக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் தியானிச்சு மேன்மேலும் அந்த ஆவிக்குரிய வளர்ச்சியில வெள்ள நிறையும் படிக்க இந்த நேரத்தில் தாழ்மையோடு கேட்டுக் கொள்கிறோம். பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசிரியர் தொழில்நுட்பராக.